அன்பான சகோதரர்களே, இந்த நாளில கூட நம்ம பார்க்க போற சப்ஜெக்டுடைய தலைப்பு என்னன்னா கிறிஸ்துவருடைய ஞானஸ்நானம். இது வந்து ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம பார்க்கறது இல்லை, இது தேவனுடைய ஒரு குரல். இது நம்ம இருதயத்திலேயே அப்படியே பதிய வச்சுக்கணும். இது நம்ம ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்ல இந்த ஒரு அருமையான வகுப்பு வந்து உங்களை முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வழிநடத்தும். நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீங்க. இந்த சப்ஜெக்ட் எடுக்குமாறு சகோதரர் அவர்களை சபை சார்பாக காண்போம்.
கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இந்த பாகமானது ஒரு கிறிஸ்தவருடைய ஞானஸ்நானம் குறித்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய மகா பிரதான கிருபையினால கடந்த ஒரு வருடமாக 53 வகுப்புகள் உள்ளடக்கிற நம்முடைய அநேக தலைப்புகளில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ வேதாகமத்தில் இருக்கிற மாபெரும் சத்தியங்களை குறித்து நம்ம தெளிவான ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு கிடைச்சிது. பல வருடங்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் அனுபவம் இருந்தும் கூட தேவனுடைய தெய்வீக திட்டம் நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஆனால் நம்ம நினச்சிருந்தது நம்ம உண்மை சத்தியத்தில் இருக்கிறோம், நம்ம உண்மையான ஒரு ஆராதனைகள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், உண்மையான வழியில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனால் தேவனுடைய கிருபையினால அவைகளெல்லாம் நம்ம ஏற்கனவே கொண்டிருந்த விசுவாசத்தில் ஒன்று மட்டும்தான் உண்மை. எதுன்னா கர்த்தரை இயேசு மேல் வச்சிருக்கிற விசுவாசம். ஆனால் அவருடைய எந்த தெய்வீக திட்டங்கள் நம்மளுக்கு புரியவே இல்லை. அப்போ அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சு, அவைகள் நம்மளுக்கு தெரியாதபடி குருடாக்கப்பட்டிருந்தது. முன்னாடியே மங்களாக இருந்துச்சு, எந்த விதமான கடவுளுடைய மனுஷனுக்காக அவர் வச்சிருக்கிற ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு 5% கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்து கொண்டோம். ஆனால் சகோதர சகதியிலே தேவனுடைய மகா பரிதான கிருபையினால நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கிறோம்னா அதை பற்றி அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் படிக்கிறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம்.
நீங்களோ உங்களை அன்றபாவத்தில் இன்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும்
இங்க பார்க்கும்போது தேவன் நம்மளை எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார்னா எங்கிருந்து எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் இருந்து, அந்த காலம்னா இருள் இல்லைங்களா, அதை பத்தி ஏசாயத்துக்கு சொல்லிக்கிறார். எப்படி இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும், ஆமா எல்லாம் மந்த மந்தே இருக்கிறாங்க ஜனங்க, கூட்ட கூட்டமான ஜனங்க, தேச தேசத்தில் இருக்கிற ஜனங்க எல்லாருமே இருள்ல காரிருள் இருக்கிறாங்க. அதாவது ரெட்டிப்பு இருள், அதான் காரிருள், டபுள் டார்க்னஸ். அப்போ அந்த ஒரு இருளில் நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவன் நம்மளை எங்கே கொண்டாந்துக்கிறாருன்னா ஆச்சரியமான ஒளியும் இருக்குது, மார்வலஸ் லைட் சொல்கிறது. அப்போ மார்வலஸ் லைட்னா என்ன, ஆச்சரியமான ஒளி என்பது எதை குறிக்கும்னா அவருடைய உண்மையான சத்தியங்களே குறிக்கும். அப்போ அவருடைய மாபெரும் தெய்வீக திட்டங்களே குறிக்கும். அப்போ கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் இப்போ ஒரு 20 வருஷம் ஒன்றுமே தெரியல, இருட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கிறார். 20 வருஷம் கழிச்சு அவருக்கு 2 கண் தெரிஞ்சால் எப்படி இருக்கும், அவருக்கு வேற ஏதாவது வேற எந்தமே தேவையில்லை இல்லைங்களா. அதை தவிர அவருக்கு சந்தோஷம் வேற ஒன்றுமே, சேம் கண்டிஷன். நம்மளுக்கு இந்த கண்ணில் பிரச்சனை இல்லை, ஆனால் உள்ள இன்னொரு கண்ணு இருக்கு அதில் பிரச்சனை இருந்துச்சு நம்மளுக்கு. இப்போ அது எல்லாம் கிளியர் ஆகிட்டு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டு இந்த சத்தியத்தின் மூலம் தேவன் கொடுத்து ஆச்சரியமான ஒளியை நம்மளுக்கு கொடுத்தாச்சு. இன்னைக்கு நம்முடைய பார்வை வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. வேதாகமம் பற்றியும் அதற்குள் மறைத்திருக்கிற எல்லா தெய்வீக திட்டங்கள் பற்றியும் தெளிவான ஒரு பார்வை வெளிச்சு நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த உங்களுக்கு நல்ல தெளிவு கண்டிப்பா ஆரம்பத்தில் இந்த வகுப்புக்கு வந்த புதுசுல இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே நல்ல தெரியும், அதில் எந்த விதமான சந்தேகமும். அதில் குறிப்பாக வகுப்புகள் மிஸ் பண்ணாமல் வந்துக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தான் அந்த அருமை தெரியும் இல்லைங்களா. 1 2 மிஸ் பண்ணுங்க பிரச்சனை இல்லை, யாராவது அப்படி தொடர்ச்சியா இல்ல ஒரு வகுப்பு கூட மிஸ் பண்ணா வந்து யாராவது இருக்கீங்களா? என்டி பிரதர் சிஸ்டர் அவங்க கூட ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணுங்க. என்ன ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணவங்க அவர் அது கூட அது ரொம்ப பிரபலம். 10 கிளாஸ் 5 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னா ஒன்று பண்ண முடியும். பிரதர் என்ன சார் நீங்கள் கூட ரெகுலர் வந்தீங்களா? ஒன்று தான் வரல மொத்தம் எல்லாம் வந்துட்டு. அப்போது எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக தேவனுடைய தெய்வீக திட்டம் கிளீனாக புரியும். அப்போ அந்த வகையில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷம் யுகத்தில் தேவன் இந்த மாதிரியான கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக கர்த்தரை இயேசு பின்பற்றி நடக்க விருப்பமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஆக தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். இந்த தீமை உலகத்தில் அவருக்காக தங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய அடிச்சுவுள்ளே பின்பற்றி நடக்கிறதுக்கு மனசாக இருக்கிற கிறிஸ்து ஜனங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். இனி வரப்போகிற அந்த யுகத்தில் 1000 வருட யுகத்தில் உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ரட்சிப்பு வச்சிருக்கிறார். பைபிளில் 2 விதமான ரட்சிப்பு பற்றி பேசியிருக்கு. உலகத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்பு அது பொதுவான ரட்சிப்பு, பொதுவான உயிர்த்தெழுதல், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கு தீமை உலகத்தில் இப்போ ஒரு முடிவெடுத்து கர்த்தருடைய அடிச்சொலை பின்பற்றி நம்ம நடந்து தகுதியாகும் போது தேவன் நம்மளுக்கு முன்பாக வச்சிருக்கிறார் ஒரு பரிசு. அதுதான் மகா பெரிதான ரட்சிப்பு இல்லைங்களா? பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலை இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்படி கேட்குறாங்க. அப்போ ஒரு பெரிதான ரட்சிப்பு என்பது ஒரு பரலோக ரட்சிப்பு அல்லது ஒரு பரலோக ஆசீர்வாதம். அதை பற்றி நீங்கள் அப்போ தேவன் எவ்வளோ கிருபி உள்ளவர் தீமை உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கும் நன்மை உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கும் கூட அதில் கூட வந்து தேவன் அந்த ஆசீர்வாதங்களை வித்தியாசம் காமிக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ தீமை உலகத்தில் அவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களுக்கும் 1000 வருட அரசாட்சியில் நன்மை காலம் அது. அதில் எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாத காலம், சாதகமான சூழ்நிலை சத்தியத்தை கற்றுக்கிறது. அது அதுக்குள்ள சத்தியத்து அதுக்குள்ள ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வகுப்புகளின் மூலம் தெளிவாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஒரு பரம அழைப்பு பற்றி நம்ம தெளிவாக புரிந்திருக்கணும். அப்போ அந்த பரம அழைப்புனா என்ன, அது எப்படி கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்ன்றதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த பரம அழைப்பு தேவன் இன்னைக்கு பரலோக ஆசீர்வாதம் நம்மளுக்கு முன்பாக வச்சிருக்கோம். தன்னை குமாரனை பின்பற்றி நடக்கிற ஜனங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ரீசெண்டாக சில வகுப்புகள் நம்ம பார்த்தோம். எல்லா தலைப்புகள் ஒன்றுன்னா ஒன்றுன்னா நம்ம பார்த்துட்டு வந்தோம். எல்லா தலைப்புகளும் வேதத்தில் இருக்குது. எல்லா தலைப்புகளை பற்றி வெளியில் எல்லாருமே பேசிக்கிறாங்க. எல்லாரும் அதை பற்றி எதுவுமே மிஸ் பண்ணுறதில்லை. ஆனால் என்ன ஆயிருக்குதுன்னா அந்த உண்மை சத்தியத்துக்கு தக்கவாறு போலியான ஒரு உபதேசங்கள் வெளியில் இருக்குது. நீங்கள் எதை எடுத்துனா கூட அதுக்கு ஒரு டூப்ளிகேட் இருக்குது. அப்போ டூப்ளிகேட் கவர்ச்சி அதிகம். அதனால ஜனங்கள் அதுக்கு எல்லா கூட்டப்படமும் போய் சேர்ந்தாங்க. அப்போ ஒவ்வொரு தலைப்புகள் இப்போது எவ்வளோ தலைப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கடவுள் பற்றிய டூப்ளிகேட் உபதேசம், ஆத்மா பற்றி, நரகம் பற்றி, கர்த்தருடைய வருகை பற்றி, அந்தி கிறிஸ்து பற்றி, ராபோஜனம் பற்றி ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். அதை பற்றி கூட டூப்ளிகேட் சப்ஜெக்ட் அதான் நீங்கள் வந்து நடைமுறையில் இருக்குது. அதே போல் ஞானஸ்தானம் இன்னைக்கு இருக்கிற அதை பற்றி கூட டூப்ளிகேட் ஆகிடுச்சு. அப்போ அதை பற்றி கூட உண்மை சத்தியம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். அப்போ தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒவ்வொன்றிலையும் இருக்கிற தம்முடைய நோக்கத்தை தன்னுடைய மனசு நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறார். இப்போ அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது, தேவனுடைய மனசு இல்லைங்களா? அவருடைய மனசுகள் ஊற்றி வச்சிருக்கிறார். அவரை நேரடியாக நம்ம பார்க்க முடியாது, அல்லது நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரியாது. அவர் இந்த காலத்தில் ஒன்றுமே புரியாது. ஆனால் அவருடைய மனசு அவருடைய புஸ்தகத்தில் அவர் வச்சிருக்கிறார். அப்போ அதன் மூலம் நம்ம தெளிவாக இந்த இவ்வளோ வகுப்புகளில் அதை நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிற மெயின் பாயிண்ட் என்னன்னா இந்த யுகத்தில் வாழ்கிற உண்மை கிறிஸ்தவர்கள் அல்லது வந்து கர்த்தருடைய அடிச்சூழலை பின்பற்றி நடக்கிற ஜனங்களுக்கு ஒரு பழைய பரம ஆசீர்வாதம் அல்லது ஒரு அழைப்பு இருக்கிறத முதல்ல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிஞ்சால் தான் அதை பற்றி அதுக்காக நம்ம முயற்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அந்த வகையில் தேவன் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஒரு பரம ஆசீர்வாதம் அல்லது பரலோக ரட்சிப்புக்கு வேண்டி தேவன் ஒரு 4-5 கிளாஸ் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு தெய்வீக அழைப்பு கொடுத்தார். அதில் அவர் அளித்த அந்த வார்த்தைகள் ரொம்ப நம்மளுக்கு ஒரு உள்ளத்தை தூண்டுவதாக இருக்குது. என் ஜனங்களே, நீங்கள் பாபிலோனுடைய வாதிகளுக்கு உடன்படாமலும் அவளுக்கு அவருடைய பாவங்களுக்கு நீங்கள் உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதிகளில் நீங்கள் அகப்படாமல் இருக்கும்படி நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அழைப்பு கொடுத்தார். ஏன்னா அமைப்புகள் என்ன ஆயிடும் கண்டிப்பா அதே உலகத்தை மனிதனுடைய மனிதன் ஏற்படுத்திய எல்லா அமைப்புகளும் அழிந்துவிடும் நெருப்புல மாற்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அப்ப அக்னி கரியாக வைக்கப்படுகிறது பாருங்க. அதனாலதான் தேவன் சொல்றாங்க என் ஜனங்களே அந்த பாபிலோனுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கும் என்னுடைய ஜனங்களே சுத்த மனசுல தூய்மையான உள்ளத்துல தேவனுடைய சத்தியங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார். என் ஜனங்களே நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்க. ஆனா வெளியில வர்றதுக்கு பல விதமான சூழ்நிலைகள் இணைக்கிறது. அநேகர் அநேகப்படி யோசிக்க வேண்டிய நிறைய யோசிக்க வேண்டியது. ஆனா நம்ம அதன்படி பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அது என்னன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேவன் சொல்லிக்கிறாரு நீங்க அதுலேருந்து வெளியில வந்துட்டு நம்ம என்ன பண்றது அது ஐயோ நம்ம அதை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாரு என்ன அதெல்லாம் நம்ம பார்த்து ஏற்கனவே அதை அந்த காம்ப்ரமைஸ் எப்படி பண்றது சத்தியத்துக்கு. அப்போ தேவன் என்ன சொன்னாங்க நீ அந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த சத்தியத்துக்கு நீ நின்னேன்னா என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ் பண்ணிச்சுன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை அந்த ஒரு ப்ராமிஸ் இருக்குது கண்டிப்பா இருக்கு. ஆரம்பத்தில் நம்மளால கூட அப்படிதான் நிறைய யோசிச்சிருக்கோம். ஆனா வெளியில வந்து இப்போ ஒண்ணுமே குறைஞ்சு போன மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அநேக சகோதர சகோதரி வேலை வாய்ப்புகளாக கூட இழந்துட்டு இருக்கிறாங்க இந்த ட்ரூத்துக்காக. ஆனா தேவன் அதில் எந்த குறையும் இருக்கிறது இல்லை. நிறைய பிரதர்களை நீங்க என்ன சந்திக்கல அவங்களெல்லாம் நீங்க சந்திக்கிற வாய்ப்புகள் நீங்க ரொம்ப கூடிய விரைவில் இருக்குது. அவங்களுடைய சாட்சிகள் இதெல்லாம் நீங்க கேட்க போறேன். அந்த மாதிரி வறுமை சூழ்நிலையில கூட தேவன் அவங்களை எந்த விதமாக வழிநடத்திட்டு வராருன்ற விஷயம் கூட நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறீங்க. அது நேரடியாக அந்த சந்த சகோதரர் சந்திக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது எல்லா வகையிலும் தேவன் அதை வழிநடத்துவார். அது மட்டும் இல்ல நாம் நினைக்கிறதுக்கோ நம்ம பயப்படுறதுக்கோ அவசியம் இல்லை. அதை பத்தி அப்போஸ்தலர் போல் சொல்ற ஒரு வசனம் படிச்சு இந்த சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். எபேசியர் 3:20 3:20 நம்ம பார்க்கும்போது
நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே தெரிய செய்கிற வல்லமைப்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு.
அப்போ நாம் வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக என்ன பண்ணுவார் நம்மளுக்கு செய்யறதுக்கு வல்லமை அவர்கிட்ட பவர் இருக்குது. அதனால இதை பத்தி பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு மட்டும் இல்லை சதா காலங்களிலும் இந்த சத்தியத்துக்கு நம்ம செவி கொடுத்தா அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா. அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்மளுடைய இந்த பாடமானது கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவருடைய ஞானசரணம் பற்றி நம்ம பார்க்கணும். அப்போ தேவனுடைய வசனத்தில் ஞானசரணம் பற்றி என்ன சொல்லியிருக்கு எபேசியர் 4:5 நம்ம பார்க்கும் போது அங்க சபை பத்தி அங்க பேசுகிறார். அப்போ கர்த்தரே இயேசு சரீரமான சபை மக்களுக்கு எவ்வளவு ஞான ஸ்நானம் இருக்குதா சொல்றாரு ஒரே ஞான ஸ்நானம். அப்போ அது என்ன அந்த 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 வசனத்தினுடைய கருப்பொருள் என்னன்னா கர்த்தருடைய சரீரமான சபையினுடைய ஒருமைப்பாடு பத்தி பேசுறாரு. அது எப்படிப்பட்ட ஒருமைப்பாடுன்னா சும்மா பேர் வாயறவில் இல்லை ரொம்ப உன்னதமான ஒரு ஒருமைப்பாடு பத்தி அங்க பேசுறாரு. எப்படிப்பட்ட ஒருமைப்பாடுன்னா சபைக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதாமா உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே 3:4 அப்போ நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு நம்பிக்கை இருக்கு ஒரே நம்பிக்கைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் ஒரே சரீரம் கர்த்தரே இயேசுக்கு எவ்வளவு சரீரம் அந்த சரீரம்ன்றதுதான் என்ன சபை இல்லைங்களா சரீரமான சபைக்கு அவரை தலையாக கொடுத்திருப்பாங்க. அப்போ ஒரே சரீரம் அதான் உண்மையுள்ள சபை. அப்புறம் அது ஒரே சபை தான் இருக்கு ஒரே ஆவி. ஆவினா மனசு அந்த இடத்துல வந்து மைண்ட் ஒரே மைண்ட் உலகமெங்கும் இருப்பாங்க சபையினுடைய மக்கள். ஆனா எப்படி இருப்பாங்கன்னா ஒரே ஆவியில இருப்பாங்க அதான் ரைட் ஸ்பிரிட்ல இருப்பாங்க சத்தியத்தின் ஆவியில இருப்பாங்க அவங்க. அப்போ எல்லா பக்கம் ஒரே மாதிரியான விசுவாசம் இருக்கு. அதான் சொல்ற ஒரே ஆவியும் அப்புறம் ஒரே கர்த்தர் அதாவது உண்மையான இயேசு. உண்மையான இயேசு இருக்கிறார் சபைக்கு. இன்னைக்கு வேறொரு இயேசு இருக்கிறார் இல்லைங்களா அந்த இயேசு இல்லை இது உண்மையான கர்த்தர் பத்தி. அப்புறம் ஒரே விசுவாசம் அது மகா பரிசுத்தமான விசுவாசம் உண்மையான சத்தியம் சபைக்கு ஒரே ஞானஸ்நானமும் அப்புறம் அப்போ எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதா கர்த்தர் கொடுக்கிறாரு அதே போல எல்லாருக்கும் ஒரே பிதா. நம்முடைய கர்த்தராக இயேசுடைய பிதா தான் நம்மளுடைய பிதா அதில் நம்ம ஏற்கனவே இருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளவு அருமையான விஷயங்களை அந்த அந்த ஒரு ஒரு வசன பகுதியில அப்போஸ்தலர் பவுல் சபை இருக்க வேண்டிய முறை பற்றி அங்க ரொம்ப அருமையா சொல்லிக்கிறோம். ஒருமே பாடுக்கிறது அப்ப கர்த்தர் இயேசுனுடைய சபை பற்றி நம்ம ஏற்கனவே அநேக வகுப்புகளை நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய சபை பற்றி ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது அப்போ உலகத்தில் இவ்வளோ சபைகள் இருக்குது, எது உண்மையான சபை, எது உண்மையான சபை, அந்த சபை எதன் மேல் அஸ்திபார் இருக்கணும், அதை பற்றி அந்த உண்மை சபை பற்றி அங்கே விளக்கம் கொடுக்கும்போது 1 தீமோத்தேயு 3:15 அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் எதன் மேல் அஸ்திபார் இருக்கணும், சத்தியத்தின் மேல் அஸ்திபார் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய சபையா சத்தியத்துக்கு தூணும் தூணா இருக்கு, பில்லர் ரொம்ப முக்கியம். எங்க ஒரு பில்டிங்கு அந்த பில்லர் போல இருக்குது, எது சத்தியம் ஆதாரமா இருக்கு அந்த பில்டிங் நினைச்சு நிக்கிறது. அப்போ இது கல்லிலான ஒரு சபை இல்லை, இது சத்தியத்தாலான ஒரு சபை. அப்போ சத்தியத்தின் மூலம் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்படுகிற ஒரு சபை, அதான் உண்மை உள்ள சபை. அப்ப சத்தியம் இல்லாம எங்கெல்லாம் சபைன்னு ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் என்ன, அது சபை சொல்ல முடியாது. கள்ள போதனைகள் அப்புறம் தவறுகள் பொய்கள் அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் வந்து அது சபை லிஸ்ட்ல வராது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இயேசு பேர்ல வேணா இருக்கலாம், அதான் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை புடிச்சிருக்கிறேன், அதை நம்ம பார்த்தேன். அப்ப ஜீசஸ் நேம் இருந்தா பார்த்தாது சத்தியத்தின் மேல் இருக்கணும். அப்ப கள்ள போதனைகள் மேல அஸ்திபா இருக்கிறதெல்லாம் சபையே கிடையாது. அப்ப அதெல்லாம் தேவன் அங்கீகரிப்பு இல்லை. அப்ப உண்மை சபை எப்படி இருக்கணும்னா சத்தியத்தின் அஸ்திபாரம் இருக்கணும் அப்படிங்கிறது இங்க நம்ம பார்க்கணும். அதனாலதான் ஜீசஸ் ரொம்ப அருமை அந்த அவருடைய வாழ்க்கையில 2 வார்த்தைகள் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு. ஒன்னு வந்து பரலோக ராஜ்யம் பத்தி, 2வது சத்தியம் பத்தி பேசிட்டு இருந்தாரு. சத்தியத்தை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தாரு இல்லைங்களா. அதை பிலாத்து கேட்கும்போது கூட என்ன சொல்லிட்டாரு, நான் சத்தியத்தை குறித்து சாட்சியை கொடுக்கறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், சத்தியவான் எவனும் என் சத்தமே கேட்கிறான். அப்போ ட்ரூத் பத்தி தான் பேசிக்கிறார். அப்போ சத்தியத்தின் ஆதாரமாக இருக்கணும் கர்த்தருடைய சபை. அது 2 பேர் இருந்தாலே சரி, அது 3 பேர் அதை பத்தி கவலை இல்லை. அதான் ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்லிக்கிறார், எங்க நீங்க 2 பேர் 3 பேர் ஒன்று சேர்ந்து நீங்க என்ன தொழுது கொடுங்க, அங்க வந்து அவர் நடுவில் நான் இருக்கிறேன். அப்போ கூட்டப்பரிசு இல்லை, கூட்டம் முக்கியம் இல்லை, மாறாக உண்மை சத்தியத்தில் இருக்கிறதா ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வகையில் தான் இன்னைக்கு இவ்வளோ வகுப்புகள் நம்ம எடுத்தாலும் கூட இன்னைக்கு அநேக சகோதர சகோதரி வந்தாங்க. ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்தாரு, நிறைய பேர் ரிட்டர்ன் போய்க்கிறாரு, அப்புறம் சில பேர் புதுசாக உள்ள வந்துக்கிறாரு, சில பேர் வெளியில் போய்க்கிறாரு, இப்படி நடந்திருக்கு. அதை பற்றி நம்மளுக்கு கவலை இருக்கு. ஆனால் என்ன இருக்கீங்க, தேவனோட ராஜ்யம் பற்றி ஒரு சாட்சி, ஒரு விட்னஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த விட்னஸ்க்கு மத்தியில் என்ன நடக்கணும் அப்படின்னா, என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய இந்த சத்தியம், இந்த அறுவடை சத்தியம் அல்லது ஏற்றகால சத்தியத்தின் மூலம் அந்த சத்தியம் சில பேர்த்த வெளியில் கொண்டு வரும். அது நாங்கள் பிரெயின் வாஷர் தேன் வாஷெல்லாம் பண்ணுறதில்லை. அந்த சத்தியம் அவங்களை பிரித்து கொண்டு வந்து அவர்களை மணிகளாக அல்லது கர்த்தருடைய சரீரமான சபையாக அது மாற்றும். அந்த பொறுப்பு, அந்த வேலைக்கு, அந்த சக்தி அந்த சத்தியத்துக்கு தான் உண்டு. அப்போ கர்த்தருடைய 2வது வருகையின் காலத்தில் வந்திருக்கிற காலத்தில் இருக்கும்போது அவருடைய சத்தியத்தின்படி அவருடைய சத்தியமான சில ஜனங்களை அட்ராக்ட் பண்ணும். சில பேர் தான் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம், எல்லாம் ரெஸ்பான்ஸ் தரமாட்டோம். ஆனால் மற்றவர்களுக்கு அது சாட்சியாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் சில பேருக்கு மாத்திரம் அது ரெஸ்பான்ஸ் ஆகி அந்த நிலம் விளையும், அது வந்து வெளியில் வரும். அதே தம்முடைய களஞ்சியத்தில் அவர் சேர்த்துக் கொள்வார், இதுதான் நம்ம பார்க்கலாம். அப்போ அவரோட கூட அந்த உண்மை சபையில் போய் சேரணும்னா ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம், அதில் 3 நிலைகள் இருக்குது, 3 ஸ்டெப்ஸ் அதுக்கு வெளியில். அப்போ சபையினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சினா 3 ஸ்டெப்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தணும் 17:14 வெளிப்படுத்தல் 17:14
அவர்களை
பார்க்கிறோம். இந்த ஃபைனல் கான்ஃப்ளிக்ட் பத்தி பேசுற அந்த வசனம் ஆக்சுவலி அல்லது 17:13 படிச்சு அதை நம்ம பண்ணிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம். இந்த அந்திகிறிஸ்தமிப்புக்கும் கர்த்தருக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் பற்றி இருக்கு. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணிடுவார், ஜெயிப்பார் கண்டிப்பாக. அப்புறம் அவர் எப்படி இருக்கிறாருன்னா ராஜாதி ராஜா, அதாவது 144,000 ராஜாக்களுக்கு மேல் ராஜா, அதான் ராஜாதி ராஜா. அவர் கர்த்தாதி கர்த்தா, அதே 144,000 கர்த்தாக்களுக்கு மேல் கர்த்தா இருக்கிறாரு. அப்படி அவர் கொடுக்கிற அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, அழைக்கப்பட்டவர்களும் அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அப்புறம் உண்மை உள்ளவர்களும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, இது வந்து மூன்று நிலைகள், அதாவது ஒரு வளர்ச்சியினுடைய படிகள். அப்போ கிறிஸ்தவருடைய படியில் முதல் படி அழைக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், அந்த கிறிஸ்து சரீரம் அல்லது கிறிஸ்துவோடு கூட போய் சேரணும்னா மூன்று நிலைகளை நம்ம காணணும். அதில் முதலாவது படி தான் அழைக்கப்பட்டவர்கள். எதுக்காக அழைக்கப்பட்டவர்கள்னா, கர்த்தர் இயேசு மேல் விசுவாசம் வச்சிருக்கிற ஜனங்கள் அவங்க தான் அழைக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படுறாங்க. அவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், இயேசு மேல் விசுவாசம் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு விசுவாசிகள் என்ற ஒரு பேர் இருக்குது. அப்போ விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறார் இந்த உலகத்தில்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இல்லைங்களா, ஜீசஸ் சொல்லிக்கிறார். அப்போ இயேசு மேல விசுவாசம் வச்சுக்கிற ஜனங்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும், அதாவது அந்த அழைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சிலர் பாத்தீங்களா. அது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, அழைக்கப்படாத ஜனங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் எங்கிருந்து தெரிந்து கொள்ளப்படுறாரு, அழைக்கப்பட்ட அநேகரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ கொஞ்சம் பேர் மாத்திரமே விசுவாசிகள் நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிலைமைக்கு வராது. தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிலைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் வந்து தாங்கள் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை ஆழமாக புரிந்தவர்கள். அப்போ கர்த்தர் இயேசு மேல் எதுக்காக விசுவாசம் வைக்கிறதுக்கு அழைக்கப்பட்டுக்கிறாங்கன்ற விஷயத்த ஆழமாக புரிந்தவர்கள் அவங்க தான். அப்போ அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் இதெல்லாம் பத்தி அநேக இடங்கள்ல அருமையான உபதேசங்கள் கொடுக்குறார் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பத்தி. அப்போ குறிப்பா இங்க நம்ம பார்க்கும்போது பிலிப்பியர் 1:29 நம்ம பார்க்கிறோம்.
என்ன
சொல்லுகிறாரு, விசுவாசமே ஒண்ணு மட்டும் போதாது. அப்போ இன்னைக்கு வந்து இருக்கிற உபதேசங்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இயேசு மேல விசுவாசம் வச்சா எல்லா பரலோகம் போயிடலாம். அப்போ சில போல் அப்படி சொல்லியிருந்தாருன்னா நம்ம நம்பலாம், அதுல எந்த விதமான கருத்து வருவது கிடையாது. நீங்க விசுவாசம் வைங்க பரலோக போயிடலாம் அப்படின்னு அவங்க எங்காவது வசனம் இருந்துச்சுன்னா ரைட் போகும். ஆனா விசுவாசம் என்பது முக்கியம்தான், அது முதல் படி. அதாங்க சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் உங்களை அழைக்கல, என்ன வேணும், அவர் நிமித்தம் அவர் நிமித்தமாக பாடுபடுறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாரு. அப்போ பாடு அவர் நிமித்தமாக பாடுபடுறதுன்னா என்ன எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படின்னா, அவரை பின்பற்றுவதன் மூலம், அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுவதன் மூலம். அப்போ கர்த்தர் இயேசு ஒரு வழிகாட்டியாக ஒரு தலைவராக இருக்கிறார், அவரை பின்பற்றி நடப்பதன் மூலம் அவர் நிமித்தம் நம்ம என்ன ஆகிறோம், பாடுபடுகிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவர் தான் அழைக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கத்தை புரியும் போது, நம்ம விசுவாசிகளுக்கு மட்டும் அழைக்கப்படல, நம்ம அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுறதுக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் புரிந்து கொள்ளும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது புரியாது, அதை பற்றி தெரியல, அதை பற்றின அறிவே இல்லை. விசுவாசிகளாகவே இருந்து மறித்து போகிற எத்தனையோ பேர் இருக்கிறான். அதனால தான் வந்து அதிகமான பைபிள் ஸ்டடி வேண்டாம், அதிகமாக ஆராய்ச்சி வேண்டாம், அந்த மாதிரி பண்ணுறவங்க கூட சாவகாசம் வேண்டாம், நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், மனுஷனாக பிறந்ததுக்கிறோம், ஏசுக்கிறாரு, விசுவாசம் வைக்கிறோம், பொழுக்கிறோம், வாழ்கிறோம், செத்து போட போ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அவர் கிறிஸ்தவர் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அங்கே தெளிவாக தெரியும். அதான் அப்போ சிலர் பவுல் அங்கே சொன்னார், அப்போ சில சீஷர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம யார் தான், சீஷர்கள் தான். அவன் நம்மளுக்கு கூட இந்த விஷயமே புரியணும், நாம் எதுக்காக கிறிஸ்தவர் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்ல. அப்போ அப்போ சிலர் பேதர் சொல்லும் போது 1:21 படிக்கிறோம், அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நடப்பதற்கு கர்த்தர் எப்படி இருக்கிறன்னு ஒரு அம்மா அது இதுக்கு தாப்பா நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க, இதுக்கு தாப்பா நீங்க கிறிஸ்தவராயிட்டுக்கிறீங்க, நீங்க இயேசு மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் வந்து எந்த குறைபாடும் இல்லை, அதெல்லாம் கரெக்ட். ஆனா நீங்க எதுக்காக இந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னா அவருடைய அடிச்சுவடலை பின்பற்றி நடக்கிறதுக்கு. இதனால தான் கர்த்தரே எப்படி உங்களுக்கு இருக்கிறார்னா ஒரு மாதிரியாக இருக்கிறார். அப்போ கர்த்தரே இயேசுவே தாம் பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடலை நீங்கள் பின்பற்றி தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறாங்க, எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு வாழ தெரியாது, உங்களுக்கு நடக்க தெரியாது. அப்போ பொருளோக ரட்சிப்புக்குள்ளே போகணும்னா உங்கள் சுயமாக உங்களால் முடியாது. நீங்கள் இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பரலோகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு எங்கே புரிய போகுது? இன்றைக்கி நம்மளுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை கரெக்டாக பண்ணுறோமா? எவ்வளோ தோல்வி அடைகிறோம்ல, அப்படி பண்ணல இப்படி பண்ணலாம் நினைஞ்சிருவோம், இறங்கிட்டு எவ்வளோ தோல்விகளை சந்திக்கிறோம், எவ்வளோ இழப்புகளை சந்திக்கிறோம். நம்மளுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா உலக வாழ்க்கை வாழ்றதுக்கே ஞானம் பத்தாது. அப்போ அப்படி இருக்கும்போது பரலோகத்துக்குரிய வாழ்க்கையை நம்மளால இந்த உலகத்தில், அதனால நம்மளுக்கு ஒரு மாதிரி தேவன் வச்சோம். அப்போ தேவன் ஒரு மாதிரி வச்சு எப்படி இருக்கும், நம்மளை மாதிரியை வச்சு எப்படி இருக்கும்? இப்போ சப்போஸ் இப்போ நாங்கள் வகுப்படுத்திருக்கிற எல்லோரும் என்ன பின்பற்றி நடந்தால் எப்படி இருக்கும்? வாயில் தான் நான் பேசுகிறேன், ஆனால் செயல்பாட்டில் எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டா லிஸ்ட்டை போடுறோம், ஒரு 100 1000 கூட கண்டுபிடிக்கும். அப்போ தேவன் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வைக்கல, எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் வச்சுக்கிறாரு, எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சுருக்கணும், மாதிரினா அப்படி இருக்கணும், எக்ஸாம்பிளாக எக்ஸாம்பிள்னா அப்படி இருக்கணும். அப்போ அது யார்? நம்முடைய கர்த்தரே. அதில் எந்த குறைபாடே இல்லை. அதனால தான் நம்ம அது கூட ரீசெண்டாக பார்த்து கர்த்தராக இயேசு உலகத்துக்கு வரும்போது எப்படி பட்டவர் இருந்தார்னா, அவர் பரிசுத்தரும் குற்றம் உள்ளாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் பரிபூர்ணருமாக இருந்தார். அப்போ அந்த எக்ஸாம்பிளும் எக்ஸாம்பிள் மாதிரி அவர் இருந்தார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவர் பின்பற்றி நடக்கும்போது எந்த பிரச்சனை வராது, அவரை பார்த்து நம்ம நடந்தால் எந்த குளறுபடி வராது இல்லைங்களா, எந்த தவறு நடக்காது. அப்போ அப்படி இருக்கும்போது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறதுன்னா என்ன? அப்போ அவருடைய அடிச்சுவடுகள் என்பது என்ன இல்லைங்களா? அப்போ தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரணும்னா ஜெருசலேம் போயிட்டு வந்துடலாமா? ஜீசஸ் எங்கேருந்து எங்கெங்கே இந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தார், அங்கெல்லாம் வந்து இங்கே தான் ஏசு நின்றுருந்தாரு, இங்கே தான் சாப்பிட்றாரு, அந்த இடத்துக்குள்ள ஒரு புனித யாத்திரையை மேற்கொள்ளலாம். இன்றைக்கி நிறைய பேர் போயிட்டு வர்றாருங்க, அந்த மாதிரி மெக்கா மெரினா திருப்பதி எல்லாம் போயிட்டு வர, அந்த மாதிரி நம்ம ஜெருசலேம் போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்த முடியும். அந்த அடிச்சுவடு இன்னும் நிறைய பேர் சிலுவை எடுத்து மாட்டேங்கிற மாதிரி சிலுவை மாட்டிக்கலாமா? இதெல்லாம் பற்றி தான் பேசிக்கிறாரா? அப்போ இதெல்லாம் வந்து நிறைய பேர் எப்படிலாம் அர்த்தம் எடுத்து செஞ்சுருக்கிறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா? செய்கிறாங்களே இல்லைங்களா? செய்கிறாங்க. அந்த மாதிரி கூட சில பேர் சிலுவை உடம்பெல்லாம் அடிச்சு தொங்க விட்டுக்கிறாங்க, சிலுவை வந்து இந்த பச்சை குத்திக்கிறார் சிலுவையை, சில பேர் கட்டையே சுமக்கிறாரு, இப்படிலாம் கூட நடக்குது. இது அவருடைய அடித்தோடுங்களா? அப்போ அவருடைய ஸ்டெப்ஸ் எதுங்க, அடிச்சுள்ள பின்பற்றி நடக்கிறது எது? அப்போ எங்கிருந்து கர்த்தர் இயேசுவினோட அடிச்சுள்ள நம்ம பின்பற்றலாம்? இங்கே ஒரு கேள்வி. அப்போ நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கர்த்தர் இயேசு அப்படின்னா, குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. அப்போ அவர் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அவருடைய ஞானம் சொன்னார். ஏன்னா குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அது நம்ம இனி குழந்தை ஆக முடியாது, அதே போல் வந்து மாட்டு தொழுவத்தில் பிறக்க முடியாது, அதே போல் வந்து பட்டறையில் போய் வேலை செய்ய முடியாது, அதெல்லாம் அவரை பின்பற்ற முடியாது இல்லைங்களா? மாறாக அவரை பின்பற்றுறதுனா எங்கே அப்படின்னா, அவருடைய அடிச்சூழல் எங்கே ஆரம்பமாச்சுன்னா யோர்தானில் ஆரம்பமாச்சு. எங்கே போய் முடிஞ்சிச்சுன்னா கல்வாரியில் போய் முடிஞ்சிச்சு. அப்போது இதுதான் அவருடைய முதல் ஸ்டெப்பு. ஞான ஸ்நானம் அவருடைய முடிவு கல்வாரின்னு பார்க்கணும். அப்போ நம்ம கூட இன்னைக்கு கர்த்தர் இயேசு பின்பற்றணும் அப்படின்னா, நம்ம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் எது? அந்த ஞான ஸ்நானம் இல்லைங்களா? எந்த ஞான ஸ்நானம்? கர்த்தர் இயேசு எடுத்த ஸ்நானம் ஞான ஸ்நானம் இருக்கணும். அப்போ யோர்தான் நதிக்கரைக்கு போயிடலாம், இஸ்ரேல் போய் யோர்தான் எடுத்துட்டு வந்துடலாம். இந்த தண்ணியெல்லாம் எனக்கு வேண்டாம், காவிரி நதி சுத்தம் இல்லை, அல்லது வந்து இங்கே ஒரு தொட்டியில் எடுக்கல அது வேண்டாம், இல்லை வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் எடுக்கல அது வேண்டாம், நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு யோர்தானில் எடுத்துகிட்டு வரலாமா? அந்த பாயிண்ட்டா? அந்த பாயிண்ட் கூட கிடையாது. அப்போது கர்த்தர் எடுத்த ஸ்நானம் யோர்தானில் எடுத்துட்டாரு, ஆனால் அந்த ஸ்நானத்துக்குள் மறைஞ்சிருக்கிற விஷயங்களை தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதை பற்றி நம்ம படிக்கும்போது கர்த்தர் அங்க எடுத்த ஸ்நானம் பத்தி மத்தேயு 3:13.
அப்பொழுது யோவான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார்.
இயேசுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்தார். அவரு அது யோவான் ஸ்நானம் நம்ம பாக்குறோம். அவர் வந்து அவருடைய வீடே யோர்தான் நதி தான், நதிக்கரை. அந்த பக்கம் யாராவது இஸ்ரவேல் ஜனங்க வந்து வந்தாங்கன்னா அவங்களை பிடிச்ச தண்ணியில் முக்கிடுவாரு, அதை தப்பிக்கவே முடியாது. ஆள் நல்ல ஸ்ட்ராங் மேன். அப்புறம் ஆளை பார்த்தாலே பயமாக்குது, வேற காட்டு வாசமாக இருக்கிறாரு. அந்த பக்கம் வர்ற இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சி தண்ணியில் முக்கிட்டு இனிமேல் மனம் திரும்பி போ அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு என்னன்னா, ஞானஸ்நானம் அவருடைய ஞானஸ்நானத்துக்கு பேர் என்ன, மன திரும்புதலுக்கு ஏற்ற ஸ்நானம். அப்போ மனம் திரும்புறதுன்னா என்ன, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா தேவன் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. தேவன் எவ்வளவோ தெற்கு தரிசனம் அனுப்பிட்டார், எவ்வளவோ தம்முடைய ஜனங்களே அவங்களுக்கு அனுப்பிட்டார். இன்னும் வந்து அநேகர் மூலமாக அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துருந்தார். லாஸ்டா யார் கூட அனுப்பிட்டார், ஜீசஸ் கூட தம்முடைய மகனே அனுப்பிட்டார். நீ அனுப்புறதுக்கே யார் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஜனங்கள அந்த பக்கம் திரும்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வந்து அந்த டைம்ல உலக பேரரசு, ரோம பேரரசு இருந்தது. அப்போ என்னாச்சு, அவங்களுடைய கலாச்சாரம் பழக்க வழக்கம் ரொம்ப அடிபட்டு மிக்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப தேவன் மறந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாருன்னா ஒரு புதுமையான விஷயத்த செஞ்சாருங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க தேவனெல்லாம் மறந்துட்டீங்கப்பா, நம்முடைய ஆதி தகப்பன் ஆபிரகாம், அப்புறம் மோசே, பெரிய பெரிய திருத்தரிசி தேவன் கொடுத்தாரு, ஏசாயா, எரேமியா தான், இப்போ எல்லாம் மறந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கிறீங்களே. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தேவன் பக்கம் திரும்புங்கப்பா சொல்லிட்டு தண்ணீர்ல மூழ்கி எடுத்து இந்நேரிலேருந்து நீ ஒரு புது மனுஷன், நீ ரிட்டர்ன் போ, ஒரு இஸ்ரேலுனா நீ திரும்பி போ அப்படி சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி டைமில் தான் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, அந்த பகுதியில் அந்த பகுதிக்கு வர்றாரு ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்காக. அப்போது யோகா ஸ்நானம் எப்படி சொல்கிற என்ன பண்ணுறாரு, அங்கே ஜீசஸ் ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு அவர் தடை பண்ணுறாரு, மறுக்கிறார். ஆனால் வர்ற போகிறவனுக்குலாம் கொடுத்துருக்கிறார், ஜீசஸ்க்கு மட்டும் நான் மாட்டேங்கிறாரு. அதை பற்றி நீங்கள் 17 வசனம் பாருங்கள்.
எனக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடுங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படி அவர் தடை பண்ணுறார். என்ன அர்த்தம்னா, அங்கே வந்து கர்த்தர் இயேசுக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுக்குற அளவுக்கு தனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார். ஏன்னா ஜீசஸுடைய பிறப்பு, அவருடைய வந்த நோக்கம் எல்லாம் அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் அங்கே கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தைகள் என்னென்னா, அங்கே யோவான் ஸ்நானத்தின் இடத்தில் அவர் சொல்லும் போது 15 வசனம் பாருங்க. ஆமாப்பா, நீ பயப்பட வேண்டா, நீ தடை செய்ய வேண்டா, எல்லா நீதியும் நிறைவேற்றுறதுக்கு இப்பொழுது நீ இடம் கொடு. எல்லா நீதியும் நான் நிறைவேற்றணும், அதனால நீ எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர். அப்போ அந்த டைம்ல கர்த்தரா இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் யோவான் ஸ்நானகனுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்கார். எல்லா நீதியும் நிறைவேற்றதுன்னா என்ன, அவருக்கு என்ன தெரியும் இல்லைங்களா. அப்போ அந்த ஞானஸ்நானம் தண்ணியில் மூழ்கி ஜனங்களை திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டு இருந்தார் தேவன் பக்கம், அவளை தான் அவரால் செய்ய முடியும். ஆனால் ஜீசஸ் மனம் திரும்புறதுக்கு ஏற்ற ஒரு ஸ்நானத்துக்கு வந்தாரா, அது அவருக்கு புரிஞ்சிருக்குது. ஏன்னா ஜீசஸ் பற்றி அவருக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்ட குழந்தையா அவர் பிறந்திருக்கிறார். அப்போ அது அங்கே வந்து நம்ம பார்க்குறோம், மரியாதை இடத்துல சொல்லும் போது பரிசுத்தார் மேல் வருவோம் இல்லைங்களா, உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடல், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அப்படின்னா பரிசுத்தம் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளதுன்னா, மரியாதை நிலத்தில் பிறந்ததுனால 99% பரிசுத்தம், 1% பரிபூர்ணம் இல்லாத நிலைமையா, அல்லது 0.0% 1 அப்படி சொல்லாமா, இயேசு நிலத்தில் பரிபூர்ணம் இல்லைன்னு மரியாதை நிலத்தில் பிறந்ததுனால சொல்லாம. ஏற்கனவே இந்த வகுப்புல நம்ம பார்த்துருக்கோம், ஆதிக்கு வகுப்பு. அப்போ தாயினிடத்திலேருந்து எந்த விதமான ஒரு சம்பந்தம் குழந்தை உருவாகிறதுல கிடையாது. குழந்தை வளர்க்கறதுல தான் இருக்குதே தவிர, குழந்தை உருவாக்குற அனைத்து சக்திகளும் தகப்பனிடத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ தேவன் அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் அது அப்போ பரிசுத்தம் உள்ளவர் என்று அவருக்கு தெரியும். யாருக்கு? எவன். அதனால ஜீசஸ் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் தடை பண்ணிட்டார், மனம் திரும்பணும் அவரு இல்லையே. அப்போ ஞானசனனை கொடுக்கணும் வந்துக்கிறாரு. அப்போ வேற புது வார்த்தைகளை பயன்படுத்துறாருங்க, எல்லா நீதியும் நிறைவேற்றுறதுக்கு இப்போ இடம் கொடு அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அவருக்கு புரியல, ஆனால் யாருக்கும் புரிஞ்சிருக்கு. சொன்ன கத்திருக்க கண்டிப்பாக தெரியும். அப்போ அது என்ன பாயிண்ட்ல அவருக்கு வந்து பேசிட்டாருன்னா, இனி வரும் காலங்களில் தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களையும் புரிந்தவராக அவர் வந்தார். 30-30 அவர் ஞானம் நடக்கும் போது அவருக்கு வயசு அவரும் 30 இருந்துச்சு. 30 இருக்கும்போது அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக அவர் புரிஞ்சிருந்தார். என்ன விஷயம் புரிஞ்சிருந்தாருன்னா, தனக்கு பின்பு தேவன் அப்பா ஒரு சரீரமான சபையை இந்த உலகத்தில் ரெடி பண்ண போகிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த சரீரமான சபைக்கு தன்னை மாதிரியாக தேவன் வச்சிருக்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அந்த சபைக்கு மாதிரியாக இருக்கணும்னா எந்த பாயிண்ட்லேருந்து மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகத்தான் எல்லா நீதியும் நிறைவேறணும். அந்த சபையானது தன்னுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வரணும். அதுக்காக தான் என்ன சொல்லிட்டாருன்னா, யோவான் இடத்துல நான் எல்லா நீதியும் நிறைவேற்றுறதுக்காக இப்போ நீ இடம் கொடு, ஒரு மாதிரியாக நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது மனசில் வச்சு தான் அவரிடத்துல சொல்லிட்டாரு. அதன் ஞானஸ்நானம் அவர் எடுக்கும் போது தம்முடைய சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக ஞானஸ்நானம் அவங்க எடுத்துருவாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ சிலர்கள் சீசர்கள் ஞானஸ்நானம் எடுத்த மாதிரி பைபிளில் இருக்கா? அப்போ அவங்க எடுக்கலன்னு அனுப்பணும் கண்டிப்பாக அவங்க, ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவங்க எடுக்காமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேணும். அதில் சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஞானத்தில் அதை கண்டுபிடிக்கணும். தேவனுடைய திட்டம் அப்போ அப்படி இருக்கும்போது கர்த்தரை இயேசு பின்பற்றது காகத்தா கர்த்தர் அங்கே ஞானஸ்நானம் எடுத்த பார்த்தோம். அதை ஏற்கனவே பார்த்தோம், தம்முடைய அடிச்சூடலை தொடர்ந்து வரும்படி அவருக்கு மாதிரியாக இருந்தார். அப்போது கர்த்தருடைய அந்த எக்ஸாம்பிள் அல்லது அந்த மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த அவருடைய ஞான ஸ்நானத்திலிருந்து ஆரம்பமாகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய ஞான ஸ்நானம் எது? யோவானுடைய ஞான ஸ்நானம் எது? அப்போ யோவானுடைய ஸ்நானத்துக்கு பேர் என்ன? மனம் திரும்புவதற்கேற்ற ஸ்நானம். ஆனால் கர்த்தருடைய ஸ்நானம் என்ன? அப்போ கர்த்தருடைய ஸ்நானத்துக்கு பேர் என்ன என்று சொல்லும்போது, கர்த்தர் இங்கே ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தைகள் வந்துச்சா? தன்னுடைய தான் எடுக்கிற ஸ்நானம் பற்றி அவர் சொன்னாரா வாயில? அப்படி பார்த்தாக்கா அந்த 4 சுவிசேஷத்துலேயும் எங்கேயுமே ஞானஸ்நானம் எடுக்க தம்முடைய ஞான ஸ்நானம் பற்றி அவர் பேசவே இல்லை. அப்போது அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன ஞானஸ்நானம் எடுத்தார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவருடைய உள்ளத்தின் உள்ளத்தில் நடந்த பேச்சு, கர்த்தருடைய மனசில் நடந்த பேச்சு. கர்த்தர் அநேக சந்தர்ப்பங்களில் வாயில் பேசுறதில்லை, எங்கே பேசிட்டிருந்தார்? மனசுக்குள்ளே பேசிட்டிருந்தார். யார் கூட? பிதா கூட இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு கூட அது வந்து ரொம்ப சுலபமாக அந்த மெத்தட். நம்ம கூட போக வர கூட யார் கூட பேசிட்டுருக்குறோம்? அப்பா கூட நம்ம பேசுறதுக்கு, நம்ம கர்த்தர் கூட பேசுறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அந்த அந்த ஒரு தொடர்பு. கர்த்தர் அப்படித்தான் இருந்தார், அவருடைய அவர் மனசில் பேசிட்டு நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக சில பேர் தொங்கும் போது கூட ஒரு வார்த்தையை பேசினார் வாயில், என் தேவனே என் தேவனே ஏன்னு எவிட்டார். இது எந்த வார்த்தை? அவர் சொந்த வார்த்தையா? எங்கே படிச்சிட்டாரு? சங்கீதம் 22:1 நம்ம பார்க்குறோம் எனக்கு சமமானவனும் அப்படி சொல்கிறார். ஜீசஸ் சமம் எவ்வளோ தாழ்மையில் கற்றுக் கொடுக்குறாரு அந்த அந்த வசனம் எடுக்க முடியுமா? அதே அதிகாரத்தில் 51 அதிகாரம் சங்கீதம் 51 சரி அந்த யூதாஸ் பத்தி சொல்றாரு இல்ல அதெல்லாம் வந்து அவருடைய மனசுல இருந்துச்சு என்ன சொல்றதுன்னா எனக்கு சமமானவனும் எனக்கு வழிகாட்டியமானவனுமே எனக்கு எதிராக தன் குதிகாலே தூக்கிட்டான் பாருங்க அவன் யூதாசை பத்தி கூட அப்படி சொல்றான் அப்ப என்ன அவருடைய சிலுவை ஞாபகத்துக்கு வருது அதே போலதான் இங்க ஞானசனம் எடுக்கும் போது அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவருடைய உள்ளத்துல வரும் இதை பத்தி அப்போஸ்தலர் பவுல் கண்டுபிடிச்சு எழுதுறாரு அவருடைய அந்த பரிசுத்தாவின் ஏவுதல்ல அவர் எழுதுறார் எழுதும் போது எபிரேயர் 10:7 நாம் படிக்கிறோம் எபிரேயர் 10:7 என்ன வார்த்தைகள் இருந்துச்சு ஞானசனம் எடுக்கும் போது புஸ்தக சுருளில் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் எங்கிருந்து எடுத்த வசனம் இது சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம் 40:7 உங்களுக்கு பிரியமானதை செய்ய நீங்க புரிஞ்சுட்டீங்களா கர்த்தர் எடுத்த ஸ்நானம் என்ன யோவான் கொடுத்த ஸ்நானம் என்ன அப்ப யோவான் கொடுத்தது மனம் திரும்புதல் கேட்ட ஸ்நானம் ஆனா ஜீசஸ் எடுத்த ஞான ஸ்நானம் அது வேறொரு விஷயத்தை குறிக்கிறது அப்ப அந்த ஸ்நானம் எதை குறிக்குதுன்னா அங்க அது ஒரு அடையாளம் தண்ணியில போயிட்டு வருது ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தின் மூலம் அவர் என்ன ஒத்துக்கொள்கிறாருன்னா இனிமேல் என்னுடைய சித்தம் நான் இந்த உலகத்துல செய்யறதில்ல இனிமேல் உங்களுடைய சித்தமே நான் செய்யறேன் அப்ப என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக மூழ்கடித்திருக்கிறார் அதான் தண்ணியில போய் அவர் எடுத்துட்டு வர அப்போ இதுல நம்ம ரெண்டு எதிர்க்கிறது பெஸ்ட் கிரைஸ்ட் என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு யாரு அப்போ அதுல அந்த ஸ்நானம் ஞான ஸ்நானத்தில் அவர் என்ன ஒத்துக்கொண்டாருன்னா தன்னுடைய சுய சித்தத்தை விருத்து விட்டுவிட்டு இது முதல் உங்களுடைய சித்தமே உலகத்தில் நான் செய்யறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கை அவர் செஞ்சார் அப்ப ஞான ஸ்நானத்தில் யோர்தானில் தண்ணிக்குள்ள போயிட்டு வரும்போது ஒரு பாண்ட் எழுதி கொடுத்துட்டாரு யாருக்கிட்ட தேவனிட்ட கொடுத்தாரு இப்போ நம்ம கூட மனுஷங்கள் முன்பாக உள்ள நம்மளுக்குள்ள ஒருவருக்குள்ள ஒரு 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 உடன்படிக்கை செய்யும்போது ஒரு விற்குவோ வாங்குவோ ஒரு மேரேஜ் பண்ணவோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம் உடன்படிக்கை செய்யறோம் இல்லைங்களா பத்திரம் எழுதுறோம் பத்திரம் எழுதாம எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் அக்ரிமெண்ட் அப்ப தேவனுக்கு எந்த பேப்பர்ல எழுதி தருது அதுதான் ஞானசனம் அப்ப அதான் வந்து எழுதி தரமா எழுதி தருவதற்கு ஒப்பானது அருமையான அடையாளம் அங்க கர்த்தர் செஞ்சு காமிச்சார் அதான் நம்மளுடைய அப்ப கர்த்தர் அங்க தேவனோட கூட ஒரு உடன்படிக்கை அவர் செய்ததை நம்ம பாக்குறோம் அப்ப அது வந்து தண்ணியில் எடுக்கிற ஸ்நானம் தண்ணீர் எடுத்த ஸ்நானம் என்னன்னா ஒரு உடன்படிக்கை எழுதி தரு ஆனா ஒரு எழுதி தந்தா மட்டும் போதுமா என்ன பண்ணும் செய்யணும் இல்லைங்களா அதனால தான் பிரசங்களை சொன்னார் நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை நீ செலுத்துறதுக்கு தாமதம் பண்ணாரு நீ செஞ்சுட்டு பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாமல் போறதை காட்டிலும் நீ நேரத்தை கொள்ளாமல் இருக்கிறது நல்லது நீ சும்மா இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு என்ன பொருத்தனைனா நிறைய பேர் இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது இல்ல நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த பொருத்தனை தான் என்ன பொருத்தனை தேவனுக்கு முன்பாக கர்த்தரோடு கூட செய்கிற இந்த மாபெரும் ஒரு பொருத்தனை உடன்படிக்கை அந்த ஞானசனோட அதுதான் பொருத்தனை நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யற நிறைவேற்ற பொருத்தனை இல்லை ஏன்னா கர்த்தர் ஏவே இல்லை என்னுடைய ரிலேஷன் கூட அவர்கிட்ட சொன்னாங்க அதான் அவங்க 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 வந்து எப்படி பொருத்தனை பண்ணிருந்தாங்களா எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா 1000 ரூபாய் கட்டுறேன் அந்த பொருத்தனை நான் இன்னும் நினைவேற்றாமல் லேட் பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க ஏன்னா 1000 ரூபாய் இன்னும் கிடைக்கல அப்போ கரெக்டாக அந்த 1000 ரூபாய் காசுக்கு எங்ககிட்ட பார்த்துட்டு இருக்கிறாரா அந்த மாதிரி பொருத்தனை பண்ண சொல்லி ஏதாவது கேட்டுக்கிறாரா ஃபர்ஸ்ட்ல
அவ பொருத்தன் என்பது என்னன்னா இதுதான் பைபிள்ல சொல்லிட்டு இருக்குது. அப்ப உடன்படிக்கை, அப்ப கர்த்தரோடு கூட நாம் செய்கிற ஒரு உடன்படிக்கையை தவிர வேறத பத்தி பேசுறது இல்லை. ஆனால் இது ஒரு ஆரம்பம், அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிப்போ நிறைவேற்ற வேண்டும். அப்போ நிறைவேற்றுறது என்னன்னா உண்மையான உடன்படிக்கை, எழுதி தருது அடையாளம், நிறைவேற்றுறது தான் உண்மையான உடன்படிக்கை. அப்போ ஞானஸ்நானத்தில் எழுதி கொடுத்துக்கிட்டு நிறைவேற்றுறது எங்கன்னா மரண பரியந்தம் இல்லைன்னா மரணத்தில் முடிவு பரியந்தம் நிறைவேற்றுறது தான் அந்த முடிவு என்று சொல்லி பார்ப்போம். அதனால தான் ஜீசஸ் சொன்னாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு, அதை பற்றி கண்டுபிடிக்கலாம். அப்போ தண்ணீர் எடுத்த ஞானஸ்நானம் போதும்னு சொல்லியிருந்தா கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரா நீங்க பார்க்கலாம். லூக்கா 12:50. இப்படி சொல்லி பாருங்க, தண்ணீர் எடுத்த ஸ்நானம் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்படி சொல்லுவாரா, நான் எடுக்க வேண்டிய முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் இருக்குது, ஆனா அது சாதாரண விஷயம் இல்லை, அது முடிகிற வரைக்கும் அது நிறைவேற வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். என்ன வீட்டில் படிச்சீங்கன்னாக்கா டிஸ்ட்ரஸ்டு, ஐஆம் டிஸ்ட்ரஸ்டுங்கிறார். அதை நிறைவேற்ற வரைக்கும் நான் ரொம்ப துன்பப்படுகிறேன், ரொம்ப துன்பப்படுகிறேன். இன்னொரு இடத்துல ரோதர்காம் மொழிபெயர்ப்பு நல்லா பண்ணிக்கிறார், அதாவது ஐஆம் பெயின், நான் ரொம்ப வலி வலி வேதனை அடைகிறேன். அப்போ அந்த செய்து உடன்படிக்கை நிறைவேற்றுறது அதில் நிறைய வலி வேதனை இருக்கிறது, நீங்கள் கவனிச்சிங்களாப்பா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலம் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா தம்முடைய சுய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக மரணம் பரியந்தம் அவரே ஒப்பு கொடுத்தார். அதனால தான் தேவன் அவர் பற்றி பிலிப்பியர்ல நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது என்ன சொன்னாருங்க, அவர் சிலுவை மரணம் அவர கீழ்ப்படிந்தவராகி, அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அப்படி சொல்றார் இல்லைங்களா. அப்போ அந்த மூச்சு நிற்கிற வரைக்கும் அந்த செய்த உடன்படிக்கை நிறைவேற்றிட்டார். அப்ப ஸ்டார்டிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த ஸ்பீட்லயே என்ன பண்ணிக்கிறாரு, அதே வைராக்கியம் அதே விசுவாசம் அதே ஓட்டம் அப்படித்தான். இடையில ஏதாவது 3.5 வருஷம் ஊழியத்துல 1 வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டாரா, ரொம்ப டயர்டா இருக்கு இல்லைங்களா. அநேக தரம் சாப்பிட்றது கூட அவருக்கு டைம் இல்லை, சாப்பாடு இருந்து தான் நான் சாப்பிடல, நிறைய சூழ்நிலைகள் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப 100% அவருடைய மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா இதாவது தேவனுடைய சித்தமே உலகத்தில் அவர் செய்ய வேண்டியதாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆமாம் சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் நம்முடைய கர்த்தரா இயேசு யாரெல்லாம் அவரை பின்பற்றி வர்றதுக்கு மனசு இருக்குது அவர்களுக்கு அழைக்கிறார். இந்த ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காகத்தான், இந்த ஒரு உடன்படிக்கை செய்யறதுக்காகத்தான் அவர் அழைக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் இந்த ஒரு அழைப்பு பற்றி சொல்லும்போது ஏற்கனவே நம்ம பார்த்த வசனம் திரும்பி படிக்கலாம், மத்தேயு 16:24. அப்போ என்ன சொல்றாரு, யாராவது ஒருவர் என்னை பின்பற்றி வர்றதுக்கு விருப்பம் இருந்தா கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து பேசினாரு, இன்னைக்கு இதே வார்த்தை நம்மளுக்கு பொருந்தமா பொருந்தாதா, அதுல குறிப்பா இங்க உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு யாராவது உங்களை பின்பற்றி வர்றதுக்கு விரும்பினால் என்னுடைய வார்த்தைகள் இது அப்படின்னு நினைச்சேன். ஜீசஸுடைய வார்த்தைகள், யாராவது ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீங்கள் தன்னைத்தான் நிறுத்து சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவுள் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப கிளியரா இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகளை சொன்ன கர்த்தர் செஞ்சாரா அந்த வேலையை, தன்னைத்தான் வெறுத்துட்டாரா, வெறுத்தாரா, ஆமா வெறுத்துட்டார், சிலுவை எடுத்துட்டாரா, எடுத்துட்டாரா, பின்பற்றிட்டாரா, பின்பற்றிட்டார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் என்ன பண்ணிட்டார், நம்மளுக்கு கர்த்தராக இயேசு, கர்த்தராக இயேசு யார் இருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர் பின்பற்றிருந்தன்னா அவரே அவர் செஞ்சிட்டார். அப்ப நம்முடைய மாதிரியாக இருக்கிறாரு, அவரே செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம் அதே மாதிரி, செய்யும் வேற ஒன்றும் செய்வோம். ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டாம், ரொம்ப அதிகமாக நான் ஜீசஸ் கூட அதிகம் பண்ணுறேன், சாத்தான் கூட போக வந்தேன் அவனை கூட நான் சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, ரொம்ப அதிகமாக அது இல்லைங்க, ரொம்ப அதிகமாக இருக்கு. கர்த்தர் எந்த லெவல் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு அந்த லெவல் நம்ம என்ன பண்ணலாம், உண்மையாக நம்ம.
அப்போ இப்போ உதாரணமா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் சில பேர் அவங்கவுங்களுக்கு சில தலைவர்களை நியமிச்சுக்கிறாங்க, அந்த தலைவர்கள் மாதிரியே பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க அவர் மீசை வச்சு அதே மாதிரி இவங்களும் மீசை வச்சுப்பாங்க, அப்படி சொல்லிட்டு விட்டாங்க இவங்களும் சொல்லிட்டு விட்டுக்கிறாங்க, அதே மாதிரி முடிய வச்சு அவங்களுக்கு சில பேர் தலைவர்கள் விட்டாங்க, அந்த தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க இமிடியேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு அது சர்வசாதாரணமாக இன்னைக்கு நடக்குது. மகாத்மா காந்தி கூட சில பேர் பின்பற்றாங்க, யார் மாதிரி நடக்கிறாரு மகாத்மா காந்தி என்ன பண்ணிட்டாரு அதே மாதிரி நடக்கிறாங்க. பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் யார், நம்மளுக்கு கர்த்தராக இயேசு. அப்போ நம்ம யார் மாதிரி இமிடியேட் பண்ணோம், அது மாதிரி இமிடியேட் பண்ணால் போதும், ஜாஸ்தி செய்ய வேண்டாம். அவர் என்ன செஞ்சிட்டாரோ அதே மாதிரி செஞ்சுட்டா போதும், அவர் என்ன எப்படி பேசிட்டாரோ அதே மாதிரி பேசிட்டா போதும், அவர் எப்படி நடந்துட்டாரு அப்படி நடந்துட்டா போதும், என்ன அனுபவங்கள் வாங்கிட்டாரோ அதை வாங்கிட்டா போதும், அதிகமாக ஒன்றும் செய்யறாங்க, அதுதான் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தரே அந்த வேலைகளை செஞ்சிருக்கும் போது நம்ம கூட அதை தான் செய்யணுன்றது. நீங்கள் இதுக்காகத்தான் நம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் கொடுக்குற ஒரு அருமையான ஒரு அழைப்பு. அப்போது சீஷர்களுக்கு அந்த டைமில் நிறைய பாயிண்ட்ஸ் புரியல, கர்த்தர் பேசின பாயிண்ட்ஸ்லாம் நிறைய புரியல. அப்போது என்னாச்சுன்னா அவருக்கு அன்பாக இருந்த சீஷர்கள் வந்து யோபானு யாக்கோபோ இல்லைங்களா, அதில் யோபான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டில் க்ளோஸ், அவர் ஒரு சின்ன பையன் இருக்கும்போது அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து கர்த்தர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க, நீங்கள் ராஜ்ய ராஜ்யம் சும்மா பேசிக்கிறீங்களே பசங்களை பாருங்கள் ரொம்ப பாவமாக்கிறாங்க, இவனுக்கு ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுங்க, வலது பக்கத்தில் ஒரு சீட்டு இடது பக்கத்தில் ஒரு சீட் பைசா போட்டுருங்க, ஏன்னா நாங்கள் எத்தனை டைம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ருக்கீங்க அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண, ஏன்னா அந்த எல்லாம் மனசு வச்சு தான் கேட்குறாங்க. அப்போ ஜீசஸுடைய பதில் என்ன, கர்த்தருடைய பதில் எப்படி கொடுத்துருக்க, மார்க் 10:37-38 மார்க்
10:38
நீங்க என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியலப்பா, ரொம்ப சர்வசாதாரணம் வந்து கேட்டீங்க, ஆனால் நீங்கள் இருக்கலாம், ஆனால் என்ன கண்டிஷனுங்க, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா, அதுதான் அந்த விஷயம். அப்போது கர்த்தருடைய சிம்மாசனத்தில் அவரோடு கூட போய் உட்காரணும்னா அந்த ஒரு ரெண்டு வார்த்தையில் அடங்கியிருக்குது நிறைய விஷயங்கள். அப்போது அவருடைய அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணோம், அவருடைய ஸ்நானத்தை நம்ம எடுக்கணும். பாத்திரத்தில் பானம் பண்ணுறதை பற்றி இன்னும் கூட நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, பட் ஸ்நானம் பற்றி பார்க்கும்போது அது எதை குறிக்குதுன்னா, அப்போது கர்த்தர் என்ன ஸ்நானம் எடுத்துட்டாரு அப்படின்னா தன்னையே வெறுத்து தன்னுடைய சுய சித்தங்களை எல்லாம் விட்டுட்டு பரலோகத்தின் பிதாவினுடைய சித்தமே அந்த உலகத்தில் அவர் செஞ்சிட்டாரு. இது தான் நீ நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் உருமா அறிகிறது. நீங்கள் சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு ஆசைப்பட்டு வந்துக்கிறீங்களா இப்போ, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இது செய்யணுங்க, நான் எடுத்த ஸ்நானத்தை நீங்கள் எடுக்கணும். இதுதான் அப்போ சிலர் போல் சொன்னார், ஒரே ஞான ஸ்நானம். அப்போ ஞான ஸ்நானம் என்ற சொல்லும் போது அது கிரேக்க வார்த்தை, அது வந்து பேப்டைஸோ அல்லது அதனுடைய மீனிங் வந்து மூழ்குதல் என்று பொருள், மூழ்குதல் என்று பொருள். அப்போது மூழ்குதல் அப்படின்னா எதில், கிரீக்க வார்த்தையில் பேப்டைஸ்னா மூழ்குதல் அவ்வளோதான், எதில் வேணாலும் மூழ்கலாம், கோபத்தில் மூழ்கலாம், ஞானத்தில் மூழ்கலாம், தண்ணியில் மூழ்கலாம், இதெல்லாமே நிறைய எதில் வேணாலும் மூழ்கலாம், அதுக்கெல்லாம் பேர் என்ன, பேப்டைஸோ. ஆனால் தமிழில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கிறாங்க மொழிபெயர்ப்பாளர்கள், ஞான ஸ்நானம் எதில் மூழ்கணும், ஞானத்தில் மூழ்கணும், அதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம் நான் பார்க்குறேன். அப்போது கர்த்தர் எடுத்த அந்த ஞான ஸ்நானத்தை நம்ம எடுக்கணும். கர்த்தர் கூட ஞானம் உள்ளவராக இருந்தாரா இல்லைங்களா, கர்த்தர் கூட ஞானம் உள்ளவர் எதில், எந்த ஞானத்தில், ஆமாம் தேவனுடைய சத்தியத்தின் அறிவில். 40 நாள் அவர் போய் என்ன பண்ணார், உபவாசம் இருந்திருந்தீங்களா, உபவாசம்னா எப்படி இருந்தார், ஸ்தபம் இருந்தாரா இப்படி, ஒரு 40 நாள் நிறைய பேர் அவர் கூட நினைக்கிறாங்க 40 நாள் என்ன பண்ணிட்டாரு, தேவனுடைய எல்லா சத்தியங்களும் பழைய போட அப்படியே மனப்போட பண்ணிட்டு வந்தார், ஏன்னா அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன் இல்லைங்களா, பரிபூர்ண மனுஷனுடைய பிரெயின் சக்தி எவ்வளோ இருக்கும் அங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்னைக்கு பலவீன மனுஷங்களே நீங்கள் பார்க்கல, சில பேர் சின்ன சின்ன குழந்தைங்க 1330 பொருள் ஒப்பிச்சிடறேன், நான் பலவீன மனுஷங்களே சொல்கிறேன், அப்போ பரிபூர்ண மனுஷன். அப்போ 40 நாள் அவர் என்ன பண்ணிக்கிறார்? அதனாலதான் அவருடைய உபதேசங்கள் அடிக்கடி தானியல் அப்படி சொல்லிக்கிறாரு, ஏசாயா அப்படி சொல்லிக்கிறாரு, கவனிச்சிங்களா? இறைவன் சொல்லிக்கிறாரு பார்த்தீங்களா? சொல்றாரு இல்லைங்களா? பதில் என்ன? பழையாடு வேதம் முழுவதும் கற்றுக்கொண்டு வந்தது நமக்கு. அப்போ அதுக்கு அந்த 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 ஞானத்தில் அவர் மூழ்கி இருந்தார் அவர் கூட. அப்போ நம்ம கூட என்ன பண்ணுவோம்? ஞானத்தில் மூழ்கி. அப்போ ஞானத்தில் மூழ்கி எடுக்கிற ஸ்நானமே அதுக்கு பேர் ஞான ஸ்நானம். ஜீசஸ் கூட ஞானம் எடுக்கும் போது பரலோகம் வானங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறத கண்டார். அவள் வானங்கள் தெரிஞ்சிருக்குதுன்னா இந்த வாரம் அப்படியே ஓப்பன் ஆகி தேவன் அங்கே சிம்மாசனம் கல்பானதை பார்த்தார். அப்படின்னு என்ன புரியுதுன்னா அதெல்லாம் அடையாளங்கள். அப்போ பரலோகத்தின் விஷயங்கள் அவருக்கெல்லாம் இப்போ புரியுறதுக்கு ஆரம்பிச்சு. ஏன்னா அவருடைய ஞானஸ்தானத்தில் தேவன் தம்முடைய ஆவியை அவருக்கு அளவு இல்லாமல் கொடுத்தார். அதான் பரிசுத்தாவை புறாவை போல் அவங்க வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ பரலோகத்தினுடைய எல்லா விஷயங்களும் அவருக்கு இப்போ தெளிவாக புரிந்துவிட்டு அதான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஸ்நானத்தில் அவர் அது எல்லாம் தெரிந்தவராக இருந்தார். அதே போல தான் இன்னைக்கு நம்ம கூட இந்த ஒரு ஸ்நானத்தை தான் நம்ம எடுக்கணும். இதுதான் சபை எடுக்க வேண்டிய ஒரே ஞான ஸ்நானம். அப்போ இந்த ஒரு ஸ்நானத்தை நம்ம எடுக்கணும்னா இந்த ஒரு ஸ்நானத்துக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லலாம். இதுதான் ஒரு உடன்படிக்கை அல்லது அக்ரிமெண்ட் அல்லது அக்ரிமெண்ட். தமிழ்ல சரியான ஒரு வார்த்தையை எதை சொல்றீங்களா? ஒப்பந்தம் கரெக்ட் இல்லைங்களா? ரொம்ப சரியான வார்த்தை, சரியான வார்த்தை. எனக்கு இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சிஸ்டர்ஸ் வச்சுக்கிறாங்க. மற்ற இடத்துல கூட அது சரியான வார்த்தைகளுக்கு வார்த்தை கிடைக்கவே இல்லை. கவர்னன்ட், கவர்னன்ட்ன்றது உடன்படிக்கை. ஆனால் கவர்னன்ட் ஆர் அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட்னா ஒரு ஒப்பந்தம்ன்றது எவ்வளோ ஸ்ட்ராங் வேர்டு இல்லைங்களா? அப்போ ஒப்பந்தம் செய்யறோம். அப்போது இந்த ஒரு ஒப்பந்தத்தை தான் கர்த்தராக இயேசு செஞ்சுட்டாரு. இது கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்களை ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் இந்த ஒப்பந்தம் பற்றி புரிஞ்சு அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கைன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உடன்படிக்கை இல்லை. கர்த்தர் எடுத்த ஸ்நானம் எல்லாருமே எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது என்ன ஒப்பந்தம்னு தெரியாது, என்ன அக்ரிமெண்ட்னு அவங்களுக்கு தெரியல. தண்ணியில் போயிட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அவர். அதனால தான் நீங்கள் தண்ணிக்கும் பஞ்சம் இல்லை, ஞான ஸ்நானத்துக்கும் பஞ்சம் இல்லை. எல்லாம் யார் வேணாலும் முக்கிய இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு இந்த உடன்படிக்கை வெளிப்பட்ட உடன்படிக்கைன்னு நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 25:14. அப்போ கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்துல தான் இருக்குது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்ப அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? ரகசியமான உடன்படிக்கை, சீக்ரெட் கவர்னன்ட், ஒரு ரகசிய ஒப்பந்தம் இது. யாரா இருக்கு? செய்கிறவருக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தமே தவிர எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லை. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சதை இது ரகசிய உடன்படிக்கை சொல்ல முடியாது. அப்போ இது ஒரு ரகசியமான ஒரு உடன்படிக்கை என்ன சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த எந்த மாதிரியான உடன்படிக்கை, எப்படிப்பட்ட உடன்படிக்கை, என்ன ஒப்பந்தம், எந்த விதமான ஒரு ஒப்பந்தம், ரகசியம் ரைட்டு, எந்த மாதிரியான ஒப்பந்தம் பார்க்கும்போது அது கூட சங்கீதத்தில் தான் சொல்லிட்டு இருக்குது. சங்கீதம் 50:5. அப்ப எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை? பலியினால் உடன்படிக்கை, கவனன் பை சாக்ரிஃபைஸ். அப்போ பலியினாலே செய்கிற ஒரு உடன்படிக்கை. ஆம் சகோதர சகோதரி, இது வந்து என்னன்னா பலியினா கவனன் பை சாக்ரிஃபைஸ், தியாகத்தினால செய்கிற ஒரு உடன்படிக்கை. பலினா தியாகம் செய்யறீங்களா? அப்ப தியாக பலி, அப்ப என்ன தியாகம் அல்லது என்ன பலி என்ன சொல்லும் போது எதை நம்ம பலி செலுத்தணும் அப்படின்னா நம்முடைய சுய சித்தத்தை பலி செலுத்தணும், நம்முடைய மனித சித்தத்தை. ஏன்னா மனிதனுகளின் உலகத்தில் நம்ம மனுஷனா பிறந்துட்டோம், இப்போ ஒரு லெவல் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ வளர்ந்துருக்கும் போது இந்த உலகத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. எதன்படி? மனித சுபாவப்படி. மனித சுபாவப்படி சில காரியங்களை நம்ம உலகத்தில் செஞ்சுட்டு இருப்போம். அந்த மனித சுபாவத்தின்படி செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம தேவ சித்தத்துக்காக என்ன பண்ணுறோம், அதை தியாகம் பண்ணுறோம், அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அப்போ பரலோகத்தின் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக இதை நம்ம தியாகம் செய்கிறோம், பலி செலுத்துகிறோம். அப்போ இந்த ஒரு பலி பலிக்கு இன்னொரு பேர் அப்போஸ்தலர் போல் சொல்லும் போது ரோமர் 12:1.
அப்படி
இருக்க சகோதரரே, இது ஒரு ரிக்வஸ்ட் கேட்கிறார். இது வந்து ஒரு கட்டாயம் இல்லை. கர்த்தர் கூட இவரை கூட்டாரு, யாராவது ஒருவர் என்னை பின்பற்றி வர்றதுக்கு விரும்பினார். இவர் என்ன சொல்றாரு, வேண்டிக் கொள்ளுகிறேன். அங்க போய் சப்ஜெக்ட் எடுக்கிற இடத்துலலாம் அவர் இப்படி அப்போஸ்தலர் போல் எல்லாத்துக்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன், நீங்க இதை செஞ்சா உங்களுக்கு அது நல்லது அப்படின்னு அங்க சொல்றாரு. இது ஒரு அழைப்பே தவிர ஒரு வற்புறுத்தலோ அல்லது ஒரு கட்டாயமோ இல்லை. அங்க நீங்க கவனிங்க அந்த வார்த்தை, அப்படி இருக்க சகோதரர். அப்ப அந்த சகோதரரேன்னு சொல்றாரு, அது யாரு, அதை யாரை உற்சாகப்படுத்துறதுக்காக கூப்பிடுறாருன்னா, இந்த அழைக்கப்பட்ட விசுவாசிகள், கிறிஸ்தவர்களா இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப சகோதரரே, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும். முதல்ல அதுக்கு முன்பாக இதுல வசனங்கள், கீழே இருக்கிற வசனம் மேல போயிருக்கு, மேல இருக்கிற வசனம் கீழே போயிருக்கு. அதனால ரெண்டாம் வசனம் ஃபர்ஸ்ட் படிக்கணும். தேவனுடைய இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்ட பின்பு இனி நம்ம என்ன வேஷம் போட முடியாது, உலகத்துக்கு உரிய வேஷம். அதுன்னு உலகத்துக்குரிய வேஷம், சுயநலம் மற்றும் பொருளாசை இல்லைங்களா, பூமிக்குரிய பொருள்கள் மேல் ஆசை. அப்போ சுயநலம் மற்றும் பொருளாசை அதான் மெயின். அப்போ இந்த உலகத்துக்குரிய வேஷத்தை நீங்கள் இன்னும் போட வேண்டாம், போடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய மனசு என்ன ஆகணும், மறுரூபம் ஆகணும். அப்போ மைண்டில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் மைண்டு, இது வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கும். அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் வந்துட்டா அவன் புதிய சிருஷ்டியாகிறான். எல்லாம் ஒரு பழையவர்களெல்லாம் மொழிந்து போயினா எல்லாம் புதுசாக இருக்கு, அதான் மறுரூபமாக இருக்கும். அப்போ பழைய யோசனைகள், பழக்க வழக்கங்கள், சின்ன குழந்தையிலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட குணங்கள் இதெல்லாம் இப்போ மாற்றி வேறு விதமாக இருக்கணும். அப்போ உங்களுடைய மனம் புதிதாகணும். அப்போது கர்த்தர் போல மாறணும். எப்படி அவருக்கு பரலோகத்தின் காரியங்கள் திறந்திருந்துச்சு, அதுபோல் இப்போ நம்மளுடைய காரியங்கள், நோக்கங்கள், எண்ணங்கள் எல்லாம் மேலானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் நான் பார்க்குறேன். அப்போ பரிபூர்ணமான சித்தத்தை நீங்கள் தெரிஞ்சு உங்கள் மனசு புதிதாகணும். இப்படி இருக்க சகோதரரு, நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவப்பலி நீங்கள் கொடுக்கணும். இதை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதில் நிறைய தேவனுடைய இரக்கங்கள் இருக்குது, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் உங்களுக்கு முன்பாக ஆஃபர் வச்சிருக்கிறார், நிறைய வச்சிருக்கிறார் முன்னாடி. உங்களுக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியறதில்லை, அதனால் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். தேவன் இந்த இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இரக்கமான இரக்கம் காமிக்க போறார் உங்கள் மேல். அதனால உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. அப்போ அப்போஸ்தலர் பவுல் சொன்ன அந்த ஆராதனையை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவரும் செய்ய வேண்டிய ஆராதனை எது, எது புத்தி உள்ள ஆராதனை? ரெண்டு பாயிண்ட் செய்யல, உங்களுடைய சரீரங்களே பரிசுத்தமோ அதையே தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லைங்களா, இப்போ நீங்கள் நிறைய பேர் நம்ம கிளாஸ்க்கு வர போகிறதுங்களா, ஆரம்பத்தில் ஒரு 10-5 கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது சில பேர் வந்தாங்க. சில பேர் என்ன காரணத்தினால ரிட்டர்ன் போயிட்டாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். என்ன காரணம்னா, இங்கே வந்த ஒரு உற்சாகமே இல்லை, ஒரு எழுப்புதலே கிடையாது, ஒரு பாட்டு கிடையாது, ஒரு ஜபம் ஒரு உற்சாகமான ஜபம் இல்லை, ஒரு கைத்தட்டுறது கிடையாது. அப்புறம் வந்து எல்லாம் அப்படி சோகமாக அப்படியே பண்ணுறாங்க. நம்ம இதில் அப்படி கிடையாது, எவ்வளோ உற்சாகம், அதனால போயிட்டு இருக்கிறாங்க சில பேர் அந்த மாதிரி. அப்போ ஆராதனைனா என்ன புரியுது, என்ன விஷயம் ஆராதனைன்னா புரியுது. அப்போ ஆராதனைங்கிறது என்ன, 100 பாட்டு பாடலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 10 நாள் போய் ஏதாவது காட்டில் போய் உட்காந்து முட்டியை தேய்ச்சி செய்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேர் நான் நேற்று கூட ஒரு புக்கில் பார்க்கணும், இந்திய தேசத்தினுடைய படம் எல்லாம் வரைஞ்சி அந்த மேப் மேலே மண்டி போட்டு ஜெபம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒன்றும் புரியல. வேதத்தில் ஜீசஸ் என்னது இப்படி சொல்லிக்கிறாரா என்ன, ஒன்று எங்கே தேடினாலும் கூட ஒரு வசனம் கூட கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஜனங்க அப்படியே அழுது கதறி பூப்பாடு போட்டு இவரெல்லாம் பண்ண தான் நல்லதுதான். இங்கிருந்து அங்கே புதிக்கணும், வழட்டி போடணும், அப்போ தான் வந்து ஒரு ஆராதனை செஞ்சது மாதிரி அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு போகணும். ஆனால் அப்போஸ்தலர் போல் சொல்லிக்கிற புத்தி உள்ள ஆராதனை பற்றி டோன்ட் கேர், அது ஞாபகத்துக்கு வர்றதுல தெரியவே தெரியாது. ஆனால் எது புத்தி உள்ள ஆராதனையை சொல்லிட்டு இருக்கிறாரு, இதை நீங்கள் செய்யுங்க. அவங்களுடைய சரீரங்களையும் நீங்கள் என்ன பண்ணோம், ஆமாம் அப்போ வாலண்டரி நீங்க வரணும், நீங்களா முன் வந்து இந்த முடிவெடுங்க. எதுக்காக? கர்த்தராக இயேசுவோட அடிச்சூடுகளை பின்பற்றி நடப்பதற்காக. அப்போ அப்போ சொல்ல நீங்க கரெக்டா என்ன சொல்ல முன் வர்றாருன்னா, ஜீவ பலியாக உங்களுக்கு கொடுத்துருங்க உங்களுடைய சரீரங்களை. அப்படிங்கும் போது சரீரத்தை ஜீவ பலியா எப்படி? இப்ப ஆறு ஜீவனோடு கூட இருக்கணும், அதே டைம்ல பலியும் செலுத்தணும், சாகவும் கூடாது பலியும் செலுத்தணும். இந்த பயன் கொடுத்தது. ஆனா பொதுவாக பலி செலுத்துறது அப்படி இல்லை, கழுத்து வெட்டிடணும், வெட்டணும்னா இந்த பலி என்ன ஆகிடும், செத்து போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு. அதான் பலி. ஆனா இங்க சொல்லிக்கிற பலி கிறிஸ்தவர்களுடைய பலி அப்படி இல்லை, இது வந்து உயிரோடையே இருக்கணும், அதே டைம்ல பலி செலுத்தணும். அப்போ அது என்ன குறிக்குதுன்னா, நம்முடைய மானசீக வாழ்க்கை, அதனுடைய உரிமைகள், அதனுடைய ஆசைகள், அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய எதிர்பார்ப்புகள், எதிர்காலம் பற்றிய யோசனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், அந்த இலக்குகள் எல்லாத்தையும் ஒரு வச்சிருக்கோம் முந்தி நம்ம. ஆனால் கர்த்தர்கிட்ட மாற்ற வரைக்கும் என்னெல்லாமோ யோசிச்சிருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் கர்த்தரிடத்துல மாட்டிட்டோம், நம்ம வந்து அவரை பின்படி நடக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம என்ன பண்ணணும், இவைகள் எல்லாம் தியாகம் செய்யறதுக்கு மனசு வேணும். இதான் மனசு வேணும் பண்ணலாம். அப்போதான் ரெண்டாவது நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். அப்போ ஜீவ பலியாக கொடுக்கறது என்னன்னா, நம்முடைய சரீரத்தையும் பலியாக கொடுக்கறதுனா, இந்த உலகத்துல இந்த மாம்ச சரீரத்துக்குள் இருக்கிற காரியங்களை தியாகம் செய்யுது. இதுக்காக ஈஸியான வேலைங்களா? ஈஸிங்களா? ரொம்ப ரொம்ப டஃப் இல்லைங்களா? அதனாலதான் ஜீசஸ் சொன்னார், நெருக்கமான வழி ஜீவனுக்கு போகிற வழி, அது நெருக்கமான வழி சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப இது ஒரு கஷ்ட வழி, ஆனா ஒரு பரிசுத்தமான வழி, அதான் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப தங்களை தாங்களே வெறுத்து மரண பொறியந்தோம், தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்துல நிறைவேற்ற வேண்டும். அப்போ அதுதான் வந்து இந்த ஜீவ பலி என்று நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த ஞானஸ்தானம் பத்தி சொல்லும் போது அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரோமர் 6:3,
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா?
இது என்ன பாயிண்ட்? இது எல்லாம் வித்தியாசமா இருக்கு சரிங்களா. கர்த்தர் இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற வேண்டும். என்ன பெறணுன்றதை நீங்க அறியாமல் இருக்கிறீங்களா? அப்ப இதுல நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த ஞானஸ்தானமானது தண்ணியில போயிட்டு வர ஒரு ஞானஸ்தானமானது ஒரு அடையாளம், வெறும் ஒரு அடையாளமே தவிர நிஜமானது இல்லை பாத்தீங்களா. அப்போ நிஜமானது எது? கர்த்தருடைய மரணத்துக்குள்ளாக போகிற ஸ்நானம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கர்த்தருடைய மரணம் மாதிரி இருக்கணும் நம்மளுடைய சாவு. அதான் அப்போ அதுதான் ஜீசஸ் சொன்னாரு, நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம். அந்த கல்வாரியில் அவர் முடிச்சார் இல்லைங்களா, அந்த ஸ்நானம் நம்ம எடுக்கணும். அப்போ நம்ம சிலுவையில் தொங்கணுமா? அப்படி அந்த பாயிண்ட் இல்லை. கர்த்தர் எந்த மாதிரி மரணம் இந்த உலகத்தில் வாங்கிட்டாரு, அதே சாவு நம்ம வாங்கணும். என்ன சாவு? கர்த்தர் வாங்கின சாவுனா, அது ஒரு தியாக மரணம். இந்த உலகத்தின் ஜீவனுக்காக, உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் கொடுத்த தியாக ஜீவன் இல்லைங்களா, அவருடைய ஜீவன் தான். அப்போ அதே போல நம்மளுடைய சாவு கூட யாரு கொப்பா இருக்கணும்னா, கர்த்தருடைய சாவுக்கு கொப்பா இருக்கணும். அப்போ நம்ம ஆதாமுக்குள் சாகிற சாவு எப்போ நம்மளுக்கு வருதுன்னா, நம்முடைய ஞானஸ்தானத்தில். அதான் நம்ம பார்ப்போம். அப்போ ஞானஸ்தானம் எதுக்கு ஒரு அடையாளம்? செத்து போறது கிடையாது. உலகத்துக்காக நம்ம என்ன இருக்கிறோம்? பாவத்துக்காகவும் உலகத்துக்காகவும் மறிச்சிருக்கிறோம், செத்து போயிட்டோம், நம்ம குணமாயிட்டோம். இப்போ என்ன இருக்கிறோம்? மீண்டும் வெளியில் வரும்போது உயிர் தெரிதலில் வந்துட்டோம். அந்த அந்த அதிகாரம் நீங்கள் முன்சா நீங்கள் வீட்டில் போய் படிங்க, 6 அதிகாரம். அப்போ அவருடைய உயிர் தெரிதலின் சாயலிலும் நம்ம நீக்கப்பட்டிருப்பான்னு சொல்கிறார். அப்போ ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும்போது பழைய சுபாவம் இல்லை, பழைய சுபாவம் பழைய மனுஷனால நேட்டுக்கிறான், குணமாயிடுச்சு அது. இப்போ கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்குள்ளாக இருக்கிறோம், உயிர் தெரிந்து வந்திருக்கிறோம். அப்போ உயிர் தெரிந்து வந்து மீண்டும் ஒரு சாவு கண்டிப்பா வரும் இல்லைங்களா, நிஜமான ஒரு சாவு, மூச்சு நிற்கும்ல. அந்த சாவு எப்படிப்பட்ட சாவா இருக்குன்னா, ஆதாமுக்குள்ளான சாவு இல்லை, அது கர்த்தர் பெறுகிற கர்த்தர் பெற்ற சாவு நம்ம வாங்கணும், அந்த தியாக சாவு வாங்கணும். அதனாலதான் சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. ஆதாமுக்குள்ளாக சாகுற சாவு அவர் பார்வைக்கு அருமையானது இல்லை, அது பாவத்தின் சம்பளம் மரணம். அது நம்ம எப்ப வாங்குறோம்? ஞான ஸ்நானத்துல வாங்குறோம். அதுதான் அடையாளம் காண்கிது. அப்ப நிஜமாக நம்ம சாகிற சாவு அது கர்த்தர் பெற்ற சாவு. அதான் நம்ம படிக்கிற அதை பத்தி குலசேர் 3:3.
ஏனென்றால் நீங்கள்
நீங்கள் என்னட்டீங்க? அப்புறம் நம்மளாம் யார்? இப்போ போனோம், இப்போ செத்து போனதுக்கு பேர் என்ன சொல்லிடுவோம்? போனோம் இல்லைங்களா? போனால் எந்திரிச்சு நடக்குமா? போனால் எந்திரிச்சு பேசுமா? போனால் திட்டுமா? போனால் சம்பாதிக்கிட்டு போகுமா? அப்படியே இப்போ இப்படி இருக்குமா? அப்படியே இருக்கும். அவங்கள்ட்ட போட்ட வாக்கில் இருக்கும். அது மாதிரி தான் நம்முடைய பழைய சுபாவம் சொல்கிறார். பழைய சுபாவம், பழைய சிந்தனைகள், பழைய எண்ணங்கள், இதெல்லாம் செத்து போன பணத்துக்கு சமம். இது ரிட்டர்ன் எந்திரிச்சு வரக்கூடாது அப்படிங்கிறார். நீங்கள் கலரில் பார்க்கலாம். இந்த நெருப்பில் போடும்போது பணத்தை எரிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் தடி வச்சுருப்பா, கவனிச்சிருக்கீங்களா? எதுக்கு? ஏன் அந்த பாடி நெருப்பில் எரியும் போது நரம்பெல்லாம் புடைக்கும் போது அப்படியே இருந்திருக்கு. அப்போ போட்டு அடிப்பார், அடிச்சு படுக்க வைப்பார். அது மாதிரி அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணும்? மீண்டும் எழியாத விழாதப்படிக்கு அது எப்போது செத்துப்பான கண்டிஷன்லயே வைக்கணும். ஆனால் நீங்கள் செத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் நிஜமாகவே சாகல, உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு தேவனோட மறைந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போது இதுதான் வந்து இன் ஆக்சுவலி என்ன பாயிண்ட்டுன்னா, நம்ம ஜீவனோட தான் இருக்கிறோம், ஆனால் செத்துப்போன கண்டிஷன், செத்துப்போன கண்டிஷனில் தான் இருக்கிறோம், ஆனால் எப்படி இருக்கிறோம்? ஜீவனோட இருக்கிறோம். புரிஞ்சுக்கணும் பாயிண்ட். அப்போ பழைய சுபாவத்துக்கு மறுச்சிட்டோம், புது சுபாவத்துக்கு இருக்கிறோம். அது என்ன சுபாவம்னா, முழுக்க முழுக்க இந்த சரீரத்தை, இப்போ ஞானஸ்நானத்துக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம், இதெல்லாம் நம்மளுடையதே இல்லை. இது யாருடைய சரீரம்? அது தேவனுடைய சரீரம். அதை பற்றி நீங்கள் படிக்கிங்கன்னா 2 கொரிந்தியர் 6:19 பாருங்கள். 2 கொரிந்தியர் 6:19 1 கொரிந்தியர் 6:19 பாருங்கள். உங்கள் சரீரமானது, இப்ப இந்த சரீரம் யாருன்னு வாங்கி இருக்கிறோம். நம்ம குழந்தைய பிறந்த சரீரத்தை பத்தி பேசுறது இல்ல. ஞான ஸ்நானத்துக்கு பின்பு அந்த புது சிருஷ்டிக்குரிய சரீரம் அது. அது நம்ம யாருனால பெற்றிருக்கிறோம்? இந்த சரீரம் தேவனால நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அப்புறம்
அறியீர்கள்,
உங்களுக்கு தெரியலையா? அப்ப என்ன பண்ணும்? தெரிஞ்சிருக்கணும். ஞான ஸ்நானத்துக்கு பின்பு நாம் அல்ல, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நம்ம யாருடையவர்கள்? இப்போ நம்ம கர்த்தருடையவர்கள், தேவனுடையவர்கள். அப்போ அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு அனுபவங்களும், ஒவ்வொரு நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி, அது யார் கொடுக்குற அனுபவம்? தேவன் கொடுக்கணும். ஏன்னா சரீரம் இப்போ நம்மளுக்கு இல்லை. அப்போ அவர் தான் அந்த பொறுப்பு. அப்போ என்ன பண்ணணுமோ, இந்த ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலம் முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தம் செய்வதற்காக நம்ம கம்ப்ளீட் சரண்டர் பண்ணுறோம், ஒப்படைக்கிறோம். அதுதான் இந்த ஞான ஸ்நானத்தில் சொல்லப்படுகிற முக்கியமான நம்ம எழுதி கொடுக்குற ஒரு ஒப்பந்தம். அப்போ முழு கம்ப்ளீட் சரண்டர், ஃபுல் சரண்டர். நம்மளே நாமளே என்ன பண்ணிக்கிறோம்? முழுமையுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆம் சகோதரர், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ எதுக்காக? தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்வதற்காக. அப்போ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, அதுலேயே குறிப்பாக பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை ஒரு கிறிஸ்தவர் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த உலகத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது தேவனுடைய சித்தம் செய்யறதுனா என்ன? அப்போ இது கூட கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டால் அவர் பதில் கொடுக்குறார். படிக்கலாம் மற்ற 7:21.
பரலோகராஜ்யம்
போக முடியாது. இது யார் சொன்ன வார்த்தை? ஜீசஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு, நானே இல்லை. யாரை கூப்பிடுறாரு? அவரே தான் சொல்லிட்டு இருக்காரு. சும்மா பேரை சொல்லி கத்திட்டு பேருங்க. அப்பா அப்படி நீங்க கத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எங்க போக முடியாது. ஆமா, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தடிக்கூட்டா இயேசுவேன்ற ஒரு தும்மல் போட்டா இயேசுவே. ஜீசஸோடைய மகிமை என்னன்னா கூட தெரியாதுமா. அந்த பேர் சொல்றது கூட தகுதி இருக்குதா? ஒண்ணு எந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னா கூட தெரியாது. திடீர்னு என்ன ஏசாப்பா ஜீசஸ் சொல்லிட்டுக்கிறாரு, இதெல்லாம் நீங்களுக்கு பொருளாதாரத்துக்கு வர முடியாது தம்பி. நீங்க என்ன பண்ணும்?
அந்த வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தம் செய்கிறவனே பரலோக ரகசியத்தில் ரீசனபுளாக இருக்குல்ல பாயிண்ட்டு. நல்லா முதல்ல என்னை நோக்கி நீங்கள் கர்த்தாவேன்னு கத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வர முடியாது. அப்போது பிதாவினுடைய சித்தம் என்ன இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஏன் அங்கே அப்போ வெறுமனே ஜீசஸ் மேல் விசுவாசம் வைக்கிறவர் பரலோக ராஜ்யத்துக்கு என்ட்ராக முடியுமா, அந்த பரலோக பரிசை பெற்றுக்கொள்ள முடியுமான்னா முடியாது. பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும், அப்போ செய்யணும்னா முதல்ல என்னன்னு தெரியணும், தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்லிக்கிறாரு, ரெண்டு முறை சொல்கிறார், கர்த்தாவே கர்த்தாவேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு கர்த்தாவே கர்த்தாவேன்னு கிறிஸ்தவ அமைப்பில் எத்தனை பிரிவு இருக்குது? ரெண்டு பிரிவு இருக்குது இல்லைங்களா? ஒன்று ரோமன் கேத்தலிக் பிரிவு, இன்னொன்று ப்ரொடஸ்டன்ட் பிரிவு. ரெண்டு பிரிவுகள் என்ன கூப்பிட்றாங்க கர்த்தருக்கு, கர்த்தாவே. இவர் கூட என்ன சொல்கிறாரு, கர்த்தாவே உங்களை அறிய ஜீசஸ் சொல்கிறார், உங்களுடைய நாமத்தை வச்சு தானே நான் பேய் பிசாசுகளை துரத்திட்டு இருந்தேன், உங்களுடைய நாமத்தை வச்சு தானே நான் சீக்கிரம் சரி பண்ணிட்டு இருந்தேன், நான் அப்படி பண்ணேன், திருப்பி தர்சனம் உழைச்சேன், அவர் கல்யாண நகரத்தில் கல்யாணம் ஆகும்னு சொன்னேன், குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும் நான் சொல்லலையா உங்கள் நேம் வச்சு. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க, அக்கிரமாக செய்கிறக்காரரு கெட் லாஸ்ட். நீங்கள் எதை செய்யலை, இதெல்லாம் செஞ்சீங்க என் பிதாவின் சித்தம் செய்ய மாட்டேங்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அப்போ பிதாவினுடைய சித்தம் செய்யணும். அப்போ பிதாவினுடைய சித்தம்னா என்ன? இதில் ரொம்ப கடினமான பாயிண்ட். ஒரு சிஸ்டம் கேட்டாங்க, அப்போ நான் இங்கிருந்து அங்கே துள்ளி குதிச்சது வந்து பொய்யன்றீங்களா அப்படி கேட்டேன். அதை நான் பொய்யன்னு நான் எப்போ சொன்னேன்? நீங்கள் இந்த மலையவே நீங்கள் கட்டி குதிச்சாலும் குதிப்பீங்க, அதை நான் சொன்னேன். அது தேவனுடைய சித்தமா? கட்டி குதிக்கிறது தேவனுடைய சித்தமா? அதை நீங்கள் பாருங்கள். இந்த கிளாஸே சரியில்லை, நான் இனிமேல் வர்றதுங்க, நான் போயிட்டு இருக்க. அப்போ என்ன விஷயம்னா, இங்கே கர்த்தர் சொன்ன அந்த பிதாவினுடைய சித்தம் பற்றி அறிவு, அதை பற்றி முயற்சி ஒன்றுமே. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு முன்பாக தேவன் அருமையாக சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்னா ஒரு வரையில் நம்ம சொல்லலாம். அது கூட அப்போஸ்தலர் பவுல் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தெல்ல தெளிவாக தெரியும் தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டம். கர்த்தர் இயேசுக்கு பின்பு தெல்ல தெளிவாக தெரிந்தவர் யார்? பவுல் இல்லைங்களா? மற்ற சீசர்கள் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா சொன்னாங்க, எக்ஸாம்பிள் ஒரு பேர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பவுல் பேசுகிற நிறைய விஷயங்கள் எனக்கு அறிகிறதுக்கே அறிதாக இருக்குது என்னென்னமோ சொல்லிட்டு. ஆனால் பிற்பாடு அவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்டாக பண்ணி அப்பப்போ சொல்ல பவுல் சொன்ன அந்த வார்த்தை தேவனுடைய சித்தம் என்ன, அதான் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னன்னா ரோமர் 8:29 சொல்லுது. ஒரு கிறிஸ்தவர் செய்ய வேண்டிய தேவனுடைய சித்தம் எதுனா இதை செய்யணும், இது செய்யலைன்னா இது இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப அது என்ன பாயிண்ட்னா, தேவன் தம்முடைய குமாரன் கர்த்தராக இயேசு அநேகம் சகோதரருக்குள்ளே அப்படின்னா அந்த 144,000 பேராகிய அந்த சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்க போட்டு அவர் தான் தலைவராக இருக்கும் போட்டு இந்த சபையாக அழைக்கப்பட்டவர்கள் யாரோ எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் யார் மாதிரி வரணும், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வரும்படி அவர் எழுதி வச்சிருக்கிறார், முன் குறிச்சி வச்சு கையெழுத்து போட்டுக்கிறார். அப்போ அந்த இந்த மாதிரி ஜனங்கள் அவர் அடிச்சுடைய பின்பற்றி முன்குறிச்சு அதாவது முன் வருகிற ஜனங்கள், அந்த உடன்படிக்கை செய்கிற ஜனங்கள் அவர்களுடைய கடைசி இலக்கு எதுவாக இருக்கணும், தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக தம்முடைய குமாரனுடைய சாயல். அப்போ தேவனுடைய கிருபை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், என்னுடைய மக மாதிரி நீங்கள் மாறணும் அவர் கேட்கவே இல்லை. எப்படி கேட்டுக்கிறாரு, அவருடைய இமேஜ் வந்தீங்கன்னா கூட போதும் அவ்வளோதான். ஏன்னா நம்மளாம் யாருங்க, நம்மளாம் ஜீசஸ் மாதிரி எங்கேயாவது மாற முடியுமா? முடியாது இல்லையா? அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறார் அவர் சாயல், அட்லீஸ்ட் ஜெரக்ஸ் காப்பி மாதிரி வாங்க, ஓரளவுக்கு நீங்கள் வாங்க, மிச்சத்தை நான் வேணால் மார்க் போட்டு ரெடி பண்ணுறேன் அப்படி சொல்கிறார். தேவனுடைய கிருபை நீங்கள் நினச்சி பாருங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு எப்படி கேட்குறாரு, அவருடைய தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நீங்கள் வாங்க. அப்போ காப்பீஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் அந்த லெவலுக்கு நம்ம வரணும். அப்போ இது எப்படி பாசிபிள், எப்படி இது சாத்தியம், கர்த்தருடைய சாயலை நம்ம வாங்கணும்னா எந்த வகையில் சாத்தியம் அப்படின்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவருடைய அடிச்சூடலை பின்பற்றி நடந்தால் யாருடைய சாயலுக்கு வந்துடலாம், கர்த்தருடைய சாயலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் அப்போ அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும்னா அப்போ அந்த உடன்படிக்கையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அவர் அடிச்சுகளை பின்பற்றணும்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? உடன்படிக்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் முடிக்கணும்? அந்த உடன்படிக்கை எங்கே நிறைவேற்றுறோம்? அந்த சாவில் இல்லைங்களா? மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இந்த உடன்படிக்கை நம்ம நிறைவேற்றும் போது அங்கே கர்த்தருடைய சாயலை நாம் பெறுவோம். அப்போ கர்த்தருடைய சாயல் என்பது என்ன? அப்போது திருப்பி இன்னொரு கொஸ்டின் வருது, இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் என்ன? அப்போ கர்த்தருடைய சாயல் என்ன? தாடி இந்த மாதிரி வச்சுட்டு அவர் மாதிரி அங்கே போட்டுட்டு அப்படி வர்றதா? அது கூட நிறைய பேர் அப்படி கூட பண்ணிட்டு இருக்கிறது. ஜீசஸ் மாதிரி வரணும்னா அதே மாதிரி முடியெல்லாம் விட்டுட்டு, முடி வெட்டாமல் தாடியில் விட்டுட்டு அதே மாதிரி துணி போட்டுட்டு ஜீசஸ் மாதிரி. அப்போ இது ஜீசஸ் மாதிரி வந்து சாயலாது. அப்போ எவ்வளோ டீப் டாக்டர்ஸ் இங்கே அப்போ சிலர் போல் பேசுகிறாங்க. அப்போ கர்த்தருடைய குணநலங்கள் சாயல் என்னங்க? கர்த்தருடைய குணநலங்கள் நம்மளுக்குள்ள வர வைக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய குணநலங்களில் என்ன ஜீசஸ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வச்சா, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அதுதான் வந்து லவ், அதுதான் அன்பு. கிறிஸ்தவனுடைய சாயல்ன்றது என்ன? அதுதான் நம்ம அடைய வேண்டிய கடைசி இலக்கு. அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ஆரம்பத்தில் வராது. ஆரம்பத்துலலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் இதை கற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அப்போ சிலர் பேர் அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னார். அன்பு பெறுறதுக்கு, அந்த கர்த்தருடைய சாயலை பெறுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கிறாரு. அது வேணால் வசனத்தில் நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் 4:5-6
ஜாக்கிரதையா இருக்கணும்.
கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உடன்படிக்கை செஞ்சுட்டா பார்த்தாரு, தண்ணியில் மூழ்கிட்டு வந்துட்டா பார்த்தாரு. பட் நீங்கள் இப்போ ஜாக்கிரதையாக ஸ்டார்ட் பண்ணணும். ஓட்டத்தில் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கவனிச்சிங்களா? அதில் ஒவ்வொரு கம்மா கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் இப்போ என்ன
பண்ணும்?
ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிறீங்க, விசுவாச ஸ்டெப்பு. அந்த விசுவாசத்து கூட என்ன வைக்கணும்? இப்போ தைரியம் வைக்கணும். ஏன்னா நெருக்கமான வழி கர்த்தராக இயேசு பின்பற்ற வழி, அதில் நடக்கணும்னா தைரியம் இருக்கணும். தைரியம் இல்லைன்னா நடக்க முடியாது. அவங்க இப்படி சொல்லிடுவாங்க, இங்கே இப்படி சொல்லிடுவாங்க, அங்கே பைக்க வேண்டி வரும், இங்கே பைக்க வேண்டி வரும், சொந்தக்கரை திட்டுவா, அது இதனால் பயந்துக்குதா, அதில் நடக்க முடியாது. அதான் உங்களுடைய விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணணும்? தைரியம் இருக்கணும். அப்புறம் ஞானம் இருக்கணும். அதான் ஏற்றக்கால சத்தியம். அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் இல்லைங்களா? அது இல்லைன்னா இங்கே இந்த பிரைஸ் வாங்க முடியாது. அப்போ இந்த இச்சை அடக்கம் வேணும். ரெண்டு பக்கம் பார்த்துட்டு கூடாது. குதிரைக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி ஏமாந்தாலும் கூட இப்படி பார்க்க முடியாது. இப்படித்தான் பார்த்து நேரம் ஓடிட்டு அவர் போய் மாட்டி விட்டுருவானு. அது மாதிரி ஓடணுங்களுடைய ஓட்டம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல். அப்புறம் பொறுமை வேணுங்க, நீடிய பொறுமை. அது இன்னொரு இடத்துல சொல்லிக்கிது. அப்புறம் இதுதான் வந்து அந்த ஸ்டெப்ஸ். அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது தான் லாஸ்ட் என்ன வருது? அன்பு. அதுதான் இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்துவனுடைய சாயல். இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் பார்த்தீங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம்? அடையணும். இதுதான் இதுதான் பைபிளில் சொல்லிட்டு அந்த ஒரே ஞானஸ் நான். அப்போ அப்படி இருக்கும்போது சில கேள்விகள் நம்மளுக்குள்ள வரும். என்ன கேள்விகள் வரும்னா, விருதன் ஏற்கனவே சில ப்ராக்டிக்கலாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில். அப்போ அநேகம் பேர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, நான் ஏற்கனவே ஒன்றுக்கு மேற்பட்ட ஞானஸ்நானம் ஏற்கனவே நான் முந்தைய சபையில் இருக்கும்போது எடுத்தாச்சு, திருப்பி இன்னொருக்கா ஞானஸ்நானம் எடுக்கணுமா அப்படி கேட்குறேன். அப்போ ஒரு வகுப்பில் ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட. நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு டைம் எடுத்துகிட்டு தான் பிரதர், ஒரே ஞானஸ்நானத்தை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னாங்க. இன்னொரு பிரதர் கேட்டால், அவர் நான் 8 ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். எடுத்து எடுத்து எனக்கு போர் அடிச்சிருச்சு பிரதர், இனி இன்னொன்று எடுக்கணுமா அப்படி. வேண்டாம் பிரதர், இறுதியத்தில் இருக்குது, அதே போதும் அப்படி. அவர் நான் இந்த சத்தியத்தை ஏற்றுட்டேன், எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆனால் இதனுடைய ஆன்சர் என்ன? இங்கே கூட நிறைய பேர் ஒரு ஒன்று எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் எல்லாம் இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறாரு? ரெண்டு உபரன் போது அவர் ரெண்டு அவர் ரெண்டு அப்பா அஞ்சு யாரும் இல்லைங்களா. அப்போ என்ன விஷயம்னா இந்த 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 மாதிரி ஏற்கனவே எடுத்தாச்சு இன்னொரு டைம் கூட போய் தண்ணியில் இறங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்ன விஷயம்னா அங்கே அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிற அந்த ஞான ஸ்நானத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அப்போஸ்தலர் சொன்னார் நீங்கள் ஒரே நம்பிக்கை கலைக்கப்பட்டுக்கிறீங்க, அந்த நம்பிக்கைக்காகத்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரே ஞான ஸ்நானம் எடுக்கிறீங்க. அப்போ இந்த இந்த ஒரு அறிவுகள் தான் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறாரா என்றால் அது கிடையாது. அப்போ எடுத்துக்கிற ஞான ஸ்நானமெல்லாம் என்ன தண்ணியில் போயிட்டு வந்ததில்ல, அறியாமையில் எடுத்த ஞான ஸ்நானம் இல்லைங்களா, அறியாமையில் எடுத்தது என்னன்னே தெரியாது, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது கர்த்தருடைய ஞான ஸ்நானமா மன திரும்புவதற்கு இட ஸ்நானமா இல்லை இது என்ன இது ஞான ஸ்நானம்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அப்படி எடுத்த ஒரு ஸ்நானம் அது அவங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்நானம் ஸ்நானம்னு வேணா சொல்லலாம், ஆனால் ஞான ஸ்நானம் என்ற சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு ரகசியமான ஒரு உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி பல்வேறு சபைகளில் எப்படிப்பட்ட ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறார் பாருங்களா. அப்போ ஞான ஸ்நானம் கொடுக்குறதுடைய முக்கிய நோக்கம் என்ன, இன்றைக்கி எல்லா சபையிலும் ஞானம் கொடுக்குறாரு, பைபிள் இருக்கிற ஞானம் சொல்லிக்குது ஞானம் நல்லா கொடுக்குது, ராபம் எனக்குது எல்லாம் ராபம் பந்தி இருக்குது எல்லாருக்கும் பந்தி எல்லாமே இருக்குது, நீங்கள் என்ன சொல்லிக்குது அத்தனை இருக்குது ஆனால் சத்தியத்தின்படி இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இல்லையே. அப்போ நீங்கள் வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் ரெண்டு ரெண்டு மெயின் குரூப்ஸ் இருக்குதுங்களே அதில் எப்படி கொடுக்குறாங்க மெம்பர்ஷிப் ஆகணும், முதல்ல ஒருத்தன் சபையில் மெம்பர்ஷிப் ஆகணும்னா என்ன பண்ணும் முதல்ல தண்ணிக்குள்ளே போயிட்டு வரணும். அப்புறம் குழந்தைகளுக்கு கூட என்ன பண்ணுறாரு அவர் குழந்தைகளுக்கு எல்லாம் ஞான ஸ்நானம் கொடுக்குறாரு. ஆமாம் ஏன்னா அது குழந்தைகளுக்கு தண்ணியில் மூணு கடிச்சா சளி பிடிச்சிடும்ட்டு என்ன பண்ணுறாரு தெளிப்பு ஞான ஸ்நானம் கொடுக்குறாரு. அந்த குழந்தைகள் தாங்களுக்கு எந்த விதமான அறிவே இல்லை, தாங்கள் பிறந்திருக்கிறோம் வாழ்ந்துட்டுருக்குறோம் கை கால் நீட்டிட்டுருக்குறோம் ஆடுறோம்னு ஒன்றுமே தெரியாது. அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒரு தெளிப்பு ஞான ஸ்நானம் அங்கே கொடுக்குறாங்க. அப்போது இது இந்த ஒரு ஸ்நானம் பற்றி எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஸ்நானம் பற்றி கர்த்தர் எடுத்துருக்கிறாரா அதை சொல்லிக்கிறாரா இதெல்லாம் பார்த்தீங்களா இது எப்படி மேனுபுலேட் ஆகிட்டு இருக்குது கலப்பட ஆகிட்டு பார்த்தீங்களா இதெல்லாம். அதே போல் புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எதுக்காக ஞான ஸ்நானம் எடுக்கிறார் ஒரு பழனிசாமி ஒரு ஆபரகமாக மாற்றிடுவார் அல்லது வந்து ஒரு முனியனை ஒரு ஒரு ஈசாக்காக மாற்றிடுவார். இது இந்த பேர் மாத்திரத்துக்கு வேண்டி ஞானஸ்தானம் சபை அங்கத்தினராக மாறுது. அப்போது வீர ஒரு ஆறு மாதம் அங்கே இருப்பார், அங்கே ஒன்றும் செட்டப் சரியில்லை செட் ஆகிறது இல்லை அப்படின்னா இன்னொரு கட்சிக்கு ஜம்ப் ஆகிடுவார். அங்கே போடும்போது முதல் வேலை செய்துதுன்னா பணத்தை கட்டு பணத்தை கட்டி தண்ணியில் போயிட்டு வாஸ்ட் மெம்பர்ஷிப்பு நெக்ஸ்ட்டு ஞானஸ்தானம் இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் பெந்துகாசு சபைகள்லாம் ஞானஸ்தானம் ரொம்ப பயபக்தியாக கொடுத்துருவார், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போய் எடுப்பார், கொடுக்குறவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு எடுக்கிறவர் கூட ஒயிட் அண்ட் ஒயிட்டு அது என்ன தெரியல மீனிங்கில் கொடுக்குறாரு சரண்டர் ஆஃப் த லைஃப் டு ஜீசஸ் கர்த்தருக்காக நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது இன்றைக்கி அநேக பேர் அப்படி தாங்க இன்றைக்கி வந்து அநேக அந்த பெண்டுகாஸ் அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல துணிகள் கூட போடுறதுக்கு போட மாட்டாங்க, ஆனால் அவங்க நல்லா பகட்டாக வருவாங்க சொல்லித்தருவாங்க அங்கே வரும்போது சண்டு வாசம் கிடைக்கும். ஆனால் ஜனங்களை வந்து அப்படியே மடை மேலே வைப்போம், காதில் கம்மல் போட வேண்டாம் நகை போட வேண்டாம் அது நீங்கள் செருப்பு போட வேண்டாம் ஒரு ஒரு நல்லத்தனமும் வர வேண்டாம் அப்படிலாம் சொல்லித்தருவாங்க. என்ன விஷயம் பைபிள் எங்கே இருக்குதெல்லாம் வசனம் அப்போஸ்தலர் பேதர் சொல்லிக்கிறார் அதாவது மயிர் பின்னி பொன்னா பொண்ணுகள் இணைந்து இப்படிப்பட்ட புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம், சாந்தமும் அம்பிதமும் ஆவித்தான் உங்களுக்கு ரொம்ப அலங்காரமாக இருக்காது அந்த வார்த்தையை பயன்படுத்தி என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஆனால் அப்போஸ்தலர் பேதர் அந்த பாயிண்ட்டில் தான் பேசிட்டாரா, நகை போட வேணாம் சொல்லிட்டாரா அல்லது வந்து கம்மல் போட வேணாம் சொல்லிட்டாரா அல்லது நல்ல சேரீ கட்ட வேண்டாம் நல்ல துணி போட வேணாம் சொல்லிட்டாரா என்ன பாயிண்ட்டு, நகை போடுங்க ஏதோ ஒன்று போடுங்க ஒன்றா ரெண்டா போடுங்க ஏன்னா லேடிஸ் இருக்கும்போது அந்த காலத்துலேருந்து எப்படி மனவாட்டி எப்படி சொல்லிக்கிறார் சபையை பற்றி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துரு பழைய பாட்டில் நீங்கள் உங்களை ரொம்ப ஜோடனை பண்ண வேண்டாம் அந்த பாயிண்ட்டில் பேசுகிறார் வேறு ஒன்று ரொம்ப போய் மேக்கப் அதெல்லாம் பூசிட்டு எல்லாம் இதெல்லாம் பூசிட்டு நீங்கள் பைபிள் தூக்கிட்டு வாங்க அதுதான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க தவிர நீங்கள் நகையாக போட கழுத்து நகையாக போட வேண்டாம் அது சொல்லிக்கிறார். ஏதாவது ஒரு ஒன்று போடுங்க, பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதை அது ஒரு அளவுங்க, அது தேவன் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். இன்றைக்கி அநேகர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்போ ஃபுல் சரண்டர் டு ஜீசஸ் அப்படின்னா ஒயிட் சீலை கட்டிட்டு எதுவுமே போடாமல் இப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சு கல்யாணம் கூட பண்ணுறது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளோ போக முடியாது. ஏன்னா ஸ்திரீகளால் கருவப்படாதவர்கள் இவர்களே அப்படின்ட்டு ஸ்திரீகளையே கல்யாணம் பண்ண வேணாம் சொல்கிறது. அதனுடைய வார்த்தைகள் அர்த்தங்கள் ஒன்றும் புரியுது இல்லை. தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பார்த்து அப்போ ஃபுல் சரண்டர் டு ஜீசஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் அநேக பிந்தவித சபையில் ஞானசனம் கொடுக்குறாரு. இன்னும் சிஎஸ்ஐ சிஎன்ஐ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஞானசனம் ரொம்ப சர்வசாதாரணமாக கொடுக்குறாரு. இன்னும் சில சபைகளில் முழுக்க ஞானசனம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வளர்ந்தவர்களுக்கு தான் ஞானசனம் கொடுத்துருவோம். அதுக்குன்னு ஒரு சபை இருக்குது, பேப்டிஸ்ட் சர்ச். இப்போ நீங்கள் பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் ஞானசனம் பற்றியே பேசிட்டுருப்பாங்க. ஞானசனம் பற்றியே வருஷமெல்லாம் பேசுறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஆனால் அதை பற்றி தான் அதுக்குன்னு ஒரு தனி சபை. அப்போ அவங்க முழுக்க ஸ்நானம் எடுக்கிறார். இப்படி பல்வேறு வகையான ஸ்நானம் எடுத்தாலும் கூட அது கர்த்தர் எடுத்த ஸ்நானத்துக்கு ஈடாகமானாக்கா அது ஈடாகாது. ஏன்னா அது ஒரு ரகசியமான ஒப்பந்தம் இல்லைங்களா? அப்போ அந்த ரகசியமான ஒப்பந்தம் என்பது எது? இனிமேல் என்னுடைய சித்தம் இந்த உலகத்தில் நான் செய்யறதில்லை, உங்களுடைய சித்தம் என்னவோ அதை நான் செய்கிறேன். அப்போ உங்களுடைய சித்தம் செய்கிறேன்னா அந்த சித்தம் என்னன்னு முதல்ல தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை பண்ணணும். அந்த உடன்படிக்கை பண்ணதுக்கப்புறம் அந்த சித்தத்தை நிறைவேற்றணும் இல்லைங்களா? இதானே செய்யணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் எடுக்கிறது என்ன பண்ணிட்டா கூட அது வந்து ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாக சொல்ல முடியாது. மாறாக ஒரு குளியல் அவ்வளோதான், சோப் போடாமல் குளிக்கிறது அவ்வளோ எல்லாம் அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த அந்திகிறிஸ்த அமைப்பானது இந்த கடந்த சில நூற்றாண்டுகளாக இந்த உண்மை சபைக்குள் கலப்படங்களை போதித்து வந்துக்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த கொஸ்டின் தேவையில்லை. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே எடுத்துக்கிற அந்த ஸ்நானம் அறியாமல் எடுத்துக்கிற ஒரு ஸ்நானம், ஆனால் அறிஞ்செடுக்கிற ஸ்நானம் தான் அது உண்மையான ஒரு ஸ்நானமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உண்மையான தேவன் பற்றியே தெரியாத ஒரு ஸ்நானம். அது எந்த தேவன் தலைமையில் எடுத்தது? திரியக தேவன் தலைமையில். திரியக தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தில் எடுத்தது. அப்போ அது நம்மளுக்கு செல்லுபடியாக அந்த அது வந்து உங்களுக்காகவே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிற ஞானஸ்நானம் அது வந்து உடன்படிக்கை இல்லை. மாறாக நம்மளுடைய உண்மையான கர்த்தரோடு கூட செய்கிற ஒரு உடன்படிக்கை அது பரிசுத்தமானது. அது வந்து ரொம்ப பயபக்திக்குரியது மற்றும் கர்த்தர் வழிநடத்திய நம்ம உடன்படிக்கை நிறைவேற்றப் போகிற ஒரு காரியம். சரி, இப்படி இருக்கும்போது மீண்டுமாக அந்த ஞானஸ்நானம் நான் எடுக்கணுமா அப்படின்னா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக அதை எடுக்கிறது, அந்த உண்மையான ஒரு ஞானஸ்நானத்தை எடுக்கிறது அது அவசியமானது. அது மட்டும் இல்லை, அது தான் எடுக்க வேண்டிய ஸ்நானம், இனிமேல் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை இதை விட வேறு ஏதாவது சத்தியம் சொல்ல யாராவது வந்துடுவாங்களா? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஞானஸ்நானம் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. வேற ஒரு சத்தியம் இனி இதை விட்டால் வேறு சத்தியம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஏன்னா தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களும் தெளிவாக இதில் புரிஞ்சிருக்குது. இது போதுமானதாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன என்ன ஒரு கொஸ்டின்னா, சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்துடலாம், ஆனால் கர்த்தரே இயேசு போல இந்த உலகத்தில் அந்த ஞானஸ்நானத்தை நான் நிறைவேற்ற முடியுமா? என்ன பிரிவே சொல்கிறீங்க நீங்கள்? ஜீசஸ் மாதிரி வாழ முடியுமா? என்ன வந்து பேசிட்டுக்கிறீங்க? நீங்கள் செய்கிறீங்களா முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்குது? நியாயமான கேள்வியாக இருக்குது. அப்போ இது என்ன கேள்வினா, இது வந்து சாத்தானால் விதிக்கப்படுற ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி. இது யார் கொடுக்குறது? மைண்டில், மைண்டில் வரும், இதெல்லாம் வரும். சில பேருக்கு நம்ம இது செய்ய முடியுமா, நமக்கு தேவையா, நம்மளுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இது யார் கொடுக்குற யோசனை? இது பிசாசு கொடுக்குற யோசனை. ஆனால் கர்த்தர் இயேசு இந்த சந்தேகத்துக்கு ஒரு ஆன்சர் எப்படி கொடுத்தாருன்னா, அந்த இரு சீசனுக்கு போய் கேட்குறாங்க, வலது பக்கத்திலும் இடது பக்கம். அப்போ ஜீசஸுடைய பதில் என்ன? நீங்கள் நான் குடிக்கும் பாத்திரத்திலும் நான் பெரும் ஸ்நானத்திலும் நீங்கள் பணம் பண்ணுவீர்களா அப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க பதில்? முடியும் சொன்னாரு. ஜீசஸ் அதுக்கு பின்னாடி என்ன சொல்லிக்கிறார்? மார்க் 10:39 படிக்கும் போது எப்படி சொல்லிக்கிறாரு? உங்களால முடியும், கரெக்ட் தான் நீங்க சொல்றது, கரெக்ட் தான். உங்களுக்கு இப்ப அது புரியல, ஆனா அந்த பெந்தகோஸ்த நாளுக்கு பின்பு நான் குடிக்கும் பாத்திரத்திலும் நான் பெரும் ஸ்நானத்திலும் நீங்கள் பானம் பண்ணுவீர்கள் சொல்லியிருக்கிறார், எவ்வளவு ஸ்ட்ராங்க சொல்லிக்கிறார். அப்போ எங்களால் முடியாது அப்படிங்கிற டவுட் இருக்குதா? அப்போ கர்த்தருடைய அந்த அஷூரன்ஸ் பாருங்க, அந்த வாக்குறுதியை நீங்க நம்ம கவனிக்கணும். அப்ப நம்ம பிசாசு நம்ப வேண்டாம், யாரும் நம்பலாம். அப்போ கர்த்தர் நீங்க நம்மளை பார்த்து கூட என்ன சொல்றாரு, நீங்களும் பெறுவீர்கள் குடிப்பீர்கள் அப்படி சொல்லும் போது அந்த ஒரு ரகசியமான உடன்படிக்கை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், செய்யலாம். அவருடைய கிருபையினால அதை நம்ம இந்த உலகத்தில் நிறைவேற்றுறதுக்கு பெருமுயற்சி நம்ம செய்யலாம். ஏன்னா பிசாசு இந்த மாதிரி சந்தேகத்தை விதைப்பான், அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. என்ன பார்ப்போம் லாஸ்டாக நம்ம பார்க்கும் போது இன்னும் சில பேருக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வருதுன்னா, பிரதர் நான் ரொம்ப பாவி, ஞான ஸ்நானத்துக்கு முன்னாடியே நான் ரொம்ப ரொம்ப என்னென்னமோ பண்ணிட்டேன், நான் ரொம்ப ரொம்ப பாவி ஆகிட்டேன், நான் முதல்ல என்ன பண்றேன்னா என்னென்னே சுத்திகரிச்சுக்கிறேன், வார்த்தையிலும் செயலிலும் சுபாவத்திலும் பழக்க வழக்கங்களிலும் நான் வந்து என்னை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், வந்து தகுதியானதுக்கப்புறம் இந்த உடன்படிக்கை ஞான ஸ்நான உடன்படிக்கை நான் செஞ்சிடறேன், அப்போதான் வந்து இப்போ நான் தகுதி இல்லை, எனக்கு அதை எடுக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ இது கூட ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது, ஆனால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா அப்படின்னா, இது கூட நியாயமானது தான், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏன்னா இந்த ஒரு ஞானஸ்நான உடன்படிக்கை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே யார் தான், கர்த்தர் யாரை கூப்பிடுறாரு, பாவிகளை தான் கூப்பிடுறாரு. தேவன் பாவத்தை எடுக்கிறார், ஆனால் பாவிகளே எதுக்குறது இல்லை, நேசிக்கிறார் இல்லையா, அது நம்மளுக்கு தெரியும். நம்ம செய்கிற பாவத்தை வெறுக்கிறாரு, ஆனால் பாவிகளை அவர் நேசிக்கிறார், அந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். அப்போ யார் தான் அழைக்கிறாருங்க, பாவிகளை தான் அவர் கூப்பிடுறது நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இதை நிழலில் நம்ம பார்க்கல, பலிப்பிடுதல் ஆசிரிப்பின் கூடாரத்தில் பலி செலுத்தலாக வரும்போது அங்கே சில ஒரு 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 கட்டளை அங்கே நம்ம பார்க்கலாம், யாத்திரகமும் 20:26. காணப்படாதபடிக்கு நீ அந்த மாதிரி பலி நீ எனக்கு செலுத்த வேண்டாம், நிர்வாணத்தோடு நீ வந்து என்னுடைய பலியை செலுத்த வேண்டாம் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப அதனுடைய பாயிண்ட் என்ன, அப்ப அது பாக்குறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஒரு வினோதமா இருக்கு இல்லைங்களா, பலி செலுத்துறதுக்கு வருது பத்தி. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நிதானமா பகுத்து பார்க்கும் போது ஆசிரியப்பு கூடாத தெய்வீக திட்டங்கள் எல்லாம் யாருக்கு நிழலாக இருக்குதுன்னு படிச்சிருக்கிறோம், இந்த சுவிசேஷ காலத்தில் வாழ்கிற நம்ம சபைக்கு. அப்போ இந்த இடத்துல என்னுடைய பலிபீடத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது பலிபீடம் என்றால் என்ன, பலிபீடத்தில் நம்ம என்ன செலுத்தணும், பலி செலுத்தணும். அப்போ அந்த காலத்தில் ஆடு மாடு பலி செலுத்தினாரு, இந்த காலத்தில் என்ன பலி செலுத்துகிறோம், ஜீவ பலி செலுத்துகிறோம். அப்போ அந்த காலத்தில் செலுத்தின பலிகளை காட்டிலும் இது என்ன, எப்படிப்பட்ட பலிகள், மேன்மையான பலிகள். அதை பற்றி எபிரேயர் 9:23 சொல்லுது, எபிரேயர் 9:23. நடக்கிறது வெக்டர் சாக்ரிஃபைஸ். அப்ப பரலோகத்தில் இருக்க போறோம், அப்ப அங்க இருக்கணும்னா ஒரு மேன்மையான பலிகள் செலுத்தணும், ஒரு விசேஷமான பலிகள் இன்னைக்கு இந்த சுவிசேஷ யுகத்தில் செய்வதற்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்துக்கிறார், அருமையான ஒரு வாய்ப்பு. நம்மை நாம ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற அந்த ஒரு வாய்ப்பு இங்கே, அதான் பலி செலுத்துறது. அப்போ நம்முடைய இந்த மாம்சிக வாழ்க்கையை பலி செலுத்துறதுக்கு உண்டான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த காலங்களில் தேவன் கொடுத்துக்கிறாரு. அப்போ படிக்கட்டில் ஏறி வர்றது எதை குறிக்குது, அப்போ படிக்கட்டில் ஏறி வர்றதுங்கிறது அதான் வந்து படிக்கட்டில் ஏறி எங்கே போகிறோம், பலி போயிடுது. அப்போ பலி செலுத்துறதுக்கு நீங்கள் நிர்வாணம் காணப்படாத படிக்கு நீ மேலேறி வர வேண்டாம், அப்போ நிர்வாணத்தோடு நீ வர வேண்டாம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது போல, நான் பாவி, நான் பாவி, நான் வந்து பலி செலுத்த தகுதி இல்லை. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது நான் பாவி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், பாவத்தினுடைய பாவத்தில கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துட்டு பாவத்தெல்லாம் நீக்கிட்டு தகுதியான பின்பு அதுக்கப்புறம் நான் வந்து பலி செலுத்துறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, நீ வேண்டாம், நீ அப்படி செலுத்த வேண்டாம், நீ என்ன போட்டு வா, துணி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா, நம்முடைய பாவங்களே நம்மளே தொலைக்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் பெருமுயற்சி எடுக்கிறாரு, ஆனால் என்ன நம்மளுக்கு நம்மளுக்குள் சாகர வரைக்கும் என்ன இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்குது நம்மளுக்குள்ள பாவம். யார் வாங்கி சம்பாதிச்சு கொடுத்தாங்க, ஆதி பெற்றோர் சம்பாதிச்சு கொடுத்த பாவம் நம்மளுக்குள்ள இருக்குது, அது தேவனுடைய கிருபையினால அநேக வகைகளில் நம்மளுக்கு அது இல்லாமல் பண்ணப்பட்டு வருகிறத பார்க்குறோம். அதனால என்ன சொல்றாருன்னா, நீ பலி செலுத்த வரும்போது நீ உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடி நீ அதில் படிகளில் ஏற வேண்டாம் அப்படிங்கிற. அப்போ என்ன போட்டு வரணும், துணி போட்டுட்டு வரணும், நீங்க ஏன்னா நம்ம யாருன்றது தேவனுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். அப்ப நம்ம யாரு? இப்ப நான் வந்து பிரதர், நான் சுவாமி பிரதர் அப்படின்னு சொல்லணுமா? அதுதான் உண்மை. வேற உங்களுக்கே தெரியும், அட பாவி அப்படின்னு நம்ம திட்டுற சில டைம்ல, அப்போ என்ன பாவியும் திட்டியா அப்படின்னு நம்ம கோவப்படுறோம். ஆனா உண்மையே பொய்யாது. அப்ப இவர் சொல்றவர் பாவி இல்லாதவர் மாதிரியோ, அவர் தான் பாவி மாதிரி. ஆனா எல்லாருமே நம்ம எல்லாம் யார் தான் பாவி, நம்மளுக்கே நல்லா தெரியும். அப்ப தேவனுக்கு தெரியாதா? நம்மளுடைய ஒவ்வொரு அனுபவமும் அவருக்கு எப்படி அப்படி இருக்கும்போது நம்ம புதுசா நான் பாவின்னு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம்? பாவிகள் தான் கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணும், துணி போட்டு வாங்கப்பா. அது என்ன துணி? அதை பத்தி நீங்க எப்படி 4:13 படிக்கிறோம்.
அவருடைய பார்வைக்கு மறைவான திருஷ்டி ஒன்றும் இல்லை, பகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது.
ஆமா, அப்போ விழுந்து போன மனுஷங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் நம்ம மனசு யோசிக்கும், இந்த சரீரத்தில் என்னெல்லாம் தோன்றும், என்னெல்லாம் பலவீனங்கள் இருக்குது, எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ இது இந்த மாதிரி வச்சுட்டு கண்டிப்பா பலி செலுத்த முடியாது. ஆனா மாறாக நீ பலி செலுத்த வரணும், இப்படி வர வேண்டாம், நீ எப்படி வா? துணி போட்டு காணப்படாத படிக்கு நீ வா. அப்போ அந்த துணி போட்டு வர்றது எது குறிக்கிறதுன்னா, அது உங்களுக்கு நல்லா தெரியும், ஜீசஸ் மேல வைக்கிற விசுவாசம். அப்போ ஜீசஸ் மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலம் நம்ம மேல ஒரு துணி போடப்படுது, என்னது? நீதியின் அஸ்திரம், அதான் ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த். அப்போ விசுவாசத்தின் மூலம் கிடைக்கிற நீதிமான் நிலைமை. அப்போ ஜீசஸ் மேல விசுவாசம் இல்லாமல் யாரும் எங்க வர முடியாது, உடன்படிக்கை செய்யறதுக்கு வர முடியாது. அப்போ அந்த முழு விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அது மட்டும் இல்லை, பரிசுத்தமாக வேண்டும், கொஞ்சம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அந்த நீதிமானாக்கப்படுறதன் மூலம் நம்ம இப்போ என்ன வரும், பரிசுத்தமாயிட்டு வரோம். அந்த பரிசுத்தமாகிறது எதன் மூலமாக? சத்தியத்தின் மூலமாக. இயேசு மேல் இருக்கிற விசுவாசத்தின் மூலம் நீதிமான்கள், சத்தியத்தின் மூலம் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் சொல்றார். அதாவது உங்களுடைய வசனமே சத்தியம், உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்போ பரிசுத்தப்படுத்துறதுக்கு பொருத்தன் பரிசுத்தமாகிறதுக்கு வாய்ப்பு எப்படின்னா, தேவனுடைய வசனம். அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள், நான் பாவி, என்னோட செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றும் சரியில்லை, அதனால நான் பலி செலுத்த முடியாது, நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னா யாராவது வந்து பலி செலுத்த முடியுமா? யாராவது உடன்படிக்கை செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு அநேகம் பேர் உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரி இருக்கிறோம். அப்போ நாங்கள்லாம் நான் பரிசுத்த பண்ணலாம், பாவமே நம்மளுக்குள்ள இல்லையா? அந்த அர்த்தமா? அந்த அர்த்தம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? செயல்பாடுகள் தேவன் பார்த்தாருன்னா, தேவன் யாருமே தேவனிடத்தில் யாரும் வரவே முடியாது. நம்ம எல்லாம் யார் தான்? எல்லாருமே பாவிச்சு, நம்முடைய வார்த்தைகள், யோசனைகள், செயல்பாடுகள் 24 மணி நேரமும் அதில் கரை படிச்சுட்டே இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது தேவன் எங்க பார்க்கறாரு? அதுதான் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கறாரு, நம்முடைய மனசு தான் பார்க்கறாரு. இப்போ இந்த இவ்வளவு சத்தியங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தேவன் இப்போ ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகள் பார்க்கறது இல்ல, ஒவ்வொருடைய மனசு பார்க்கறாரு. அப்போ எந்த மனசுன்றது என்ன? இருதயம் இல்லைங்களா? இருதயம், இருதயம்ன்றது நோக்கங்கள் இல்லைங்களா? எந்த அளவுக்கு இந்த சத்தியத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி, எந்த அளவுக்கு அவருடைய சத்தியத்துக்கு நம்ம கீழ்படுகிறோம் அப்படிங்கிற மனசு தான் அவர் பார்க்கறாரு. அதனால தான் நீதிமொழிகள் நம்ம படிக்கும்போது 23:26 நீதிமொழிகள் 23:26
என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா.
அதனாலதான் என்ன கேட்டார், நீ நல்லபடியா நடக்கணும், நீ சுத்தமா இருக்கணும், சுத்தமான பேசுதா அப்படி கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு? உன் இறுதி. அதனாலதான் கேட்டார். அப்போ உடைய இருதயத்தை கேட்டோம்னா இருதயத்தை எடுத்து கொடுக்குறதா? அப்ப அது என்னுடைய பாயிண்ட் என்னங்க, நம்முடைய மனசு, நம்முடைய மனசை யாருக்கு ஒப்படைக்கணும்? நீ ஒப்படைச்சிடப்பா, மிச்சத்தில் நான் பார்க்குறேன் அப்படின்றான். அப்போ 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய கர்த்தராக இயேசு உலகத்தில் வந்தபோது கூட தேவன் இதே தான் கேட்டார், கட்டாயப்படுத்தலை தன்னுடைய மகன்ன்றதுனால. அவரிடத்தில் கூட என்ன தான் கேட்டார், மகனு. ஏன்னா அந்த மகன்ன்ற வார்த்தை யாருக்கு பொருந்தோம்? என் மகனை முதல் முதல் யாருக்கு பொருந்தோம்? அப்புறம்தான் மற்றவங்களுக்கு. ஜீசஸ் கிட்ட கேட்டார், என் மகனே உன் இருதயத்தை கொடுக்குறியா? அவர் கேட்கும்போது ஜீசஸுடைய பதில் என்ன? சங்கீதம் 40:8 உங்களுக்கு பிரியமானதை செய்ய வருது. ஆமா, நான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான், அது இங்கிலீஷ்ல தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ டிலைட் டு டூ தை வில் அப்படிங்கிறார். டிலைட், டிலைட்ன்ற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை. அப்போ சந்தோஷப்படுற, பிரியமா இருக்கிறேன்றது மட்டும் இல்ல, நான் உங்களுடைய சித்தத்தை செய்யறதுல தான் எனக்கு என்ன மகிழ்ச்சியே, என்னுடைய ஆனந்தமா அதுல தான் இருக்குது. உங்களுடைய சித்தத்தை நான் செய்யறதே தான் என்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ கர்த்தர் இயேசு அப்படிதான் சொல்லிட்டாரு, இதே போல தேவன் இன்றைக்கு கர்த்தரை இயேசு பின்பற்றி நடக்கிற ஜனங்களை பார்த்து கூட, இன்னைக்கு இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து கூட, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு கேட்கிறார். நம்முடைய பதில் என்னவா இருக்கணும் அது நீங்க தான் முடிவெடுக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய பதில் வந்து நல்ல முடிவாக இருக்கணும். மட்டுமில்ல, தேவன் உங்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவி கொடுத்து அந்த ஒரு முடிவு எடுக்கத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப இந்த உடன்படிக்கையான வாழ்க்கை, பலியின் வாழ்க்கை நெக்ஸ்ட் இருக்குது. இது ஒரு ஆரம்பம், அது சாகர வரைக்கும் முடிக்கணும். அப்போ அந்த சாகர வரைக்கும் முடிக்கணும்னா தேவனுடைய உதவிகள் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய ஏற்றகால சத்தியங்கள் தேவன் வச்சிருக்கிறாங்க. அந்த சத்தியமாக அந்த போஜனம் உணவு நம்மளுக்கு அனுதினமும் நம்மளை தேவையான சக்திகள் கொடுத்து நம்மளை இந்த பலி நடத்தும். அதனால் இந்த ஒரு கேள்விக்கு பதில் நீங்கள் நல்ல நிதானமாக முடிவெடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வரக்கூடிய காலங்களில் இந்த ஓட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓடலாம். நம்ம இதில் யாரும் பெரியவர் சின்னவர்கள் கிடையாது. எல்லாரும் சரிசமம், படித்தவர் படிக்காதவர் ஏழை எளியவர் அதெல்லாம் கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் இருக்கிறோம். அருமையான ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்துக்கிறாங்க. ஒருவர் பேரில் ஒருவர் தாங்கி ஒருவருடைய குறைகளை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு மேல் ஒருவர் பச்சமாக நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதன்படி இந்த ஒரு சபை ஓட்டத்தை நம்ம ஓடலாம். இந்த ஒரு கிறிஸ்தவர் உண்மையான ஓட்டத்தை நம்ம ஓடலாம். மட்டுமில்லை, நீங்கள் வந்து உண்மையான சகோதர சகோதரிகளுடைய அன்பிலும் ஐக்கியத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். புதிதாக வந்திருக்கிற சகோதரர், இன்னும் அநேக சகோதர சகோதரர் உலகமெங்கும் இருக்கிறாங்க. அவர்களுடைய அனுதின ஜெபம் கூட இந்த வகுப்புகளுக்காக இருந்தது, அது உங்களுக்கு தெரியாது. அந்த சகோதர சகோதரிகள் கூட பிற்காலங்களில் நம்ம சந்திக்கலாம். உலகமெங்கும் இருக்கிறாங்க தேவனுடைய இந்த உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்களுடைய அறிமுகம் மற்றும் அவருடைய அன்பு ஆதரவு ஜெபம் எல்லாம் இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக இருக்கிறது நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, வரக்கூடிய காலங்களில் வந்து உடன்படிக்கைக்கான ஏற்பாடுகள் வந்து சகோதரர் சொல்லியிருப்பாங்க, அது கூட வந்து நம்ம செய்யலாம். மார்ச் அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த ராபோஜனத்தினுடைய நாள் கூட வருது. அதில் பங்கு பெறணும்னா கண்டிப்பாக கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்த ஒரு நிலைமையில நம்ம அது செய்யணும். ஏன்னா அங்கே தேவனுடைய திட்டத்தில் அப்படி தான் இருக்குது. அப்போது அது நம்ம நம்ம சோதனை பண்ணி அதில் பங்கு பெறுவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த வகையில் உடன்படிக்கை செய்ய முன் வருகிற சகோதர சகோதரிகள் வந்து நீங்கள் விருதரிடத்தில் உங்களுடைய பெயர்கள் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் சகோதரர் செய்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏதோ தவறாக நினைச்சிடக்கூடாது. எப்படின்னா ஏதோ சபை ஏற்படுத்தி ஆளுக்கு கூட சேர்த்தாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த நோக்கத்துக்கு நம்ம வரவே இல்லை. ஏன்னா கடந்த ஒரு வருட காலமாக தேவனுடைய கிருபையில் நம்ம வந்திருக்கிறோம். தேவன் நல்ல உதவிகள் செஞ்சார். இந்த சேலம் பட்டணத்தில் கூட அநேக மணிகளை அவர் தெரிந்தெடுக்கிறது. அநேகருக்கு வந்து கேட்டு போனாங்க, அது அவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். ஆனால் சில மணிகள் தேவன் தேர்ந்தெடுக்கிறார் அவருடைய சரீரமான சபையாக மாறுவதற்கு இந்த உடன்படிக்கையின் மூலமாக. அப்போ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து உங்களுடைய ஜெபத்தில் வச்சு நீங்கள் உங்களை வந்து இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து உடன்படிக்கையை செய்ய நீங்கள் முடிவெடுக்கலாம். உங்களுக்கு அது 2 வார காலங்கள் அவகாசம் இருக்குது. நிதானமாக நீங்கள் செய்யுங்க. யாருடைய வற்புறுத்தலின் படி செஞ்சிடாதீங்க. ஐயோ இந்த சிஸ்டர் எடுக்கிறாரு அதனால் நான் எடுக்கிறேன் நீங்கள் நினச்சிட வேண்டாம். மாற உங்களுடைய சுய முடிவில் சுய பல அதாவது சுயமான ஒரு முடிவாக இருக்கணும். மற்றது எல்லாம் தேவன் உங்களுக்கு வாய்க்கு செய்வார். உங்கள் அனைவருக்காகவும் எங்களுடைய ஜெபம் கூட இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த வாய்ப்புகள் இந்த வார்த்தைகளை நாங்கள் உங்கள் மதியில் பேசிக்கிறோன்னா நம்ம ஒன்றும் பெரிய ஆளுதான் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான சகோதர சகோதரிகள் தான். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த ஊழியத்தை செஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன சொல்லணும், நம்மளாம் அப்பூர்வஜனமான வேலைக்காரர் கடமை மாத்திரம் நம்ம செஞ்சோம் அவ்வளோ. அப்போ தேவனோட பெரிய கிருபையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார் அவள். அதை வந்து உங்களுக்கு முன்பாக நம்ம இப்படி வச்சுருக்கிறோம், காமிச்சிருக்கிறோம். உங்களுக்கு இப்போ பார்வை தெரியுது. பார்வை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தேவ சித்தம் புரிஞ்சு நீங்கள் முடிவெடுங்க. முடிவெடுத்து இந்த ஒரு ஓட்டத்தில் இந்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தில் நீங்கள் பங்கு பெறுங்க. அது மட்டும் இல்லை, இந்த அப்போது நீங்கள் இருக்கிற சபத்தா உண்மையான சபையா நீங்கள் கூட கேட்கலாம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் சீஷர்களும் அப்புறம் அப்போஸ்தலர்களும் எல்லா தேசங்களிலும் போயிட்டு இதே மாதிரி தான் வகுப்புகள் எடுத்து அங்கங்கே சபைகளை அவர்கள் ஏற்படுத்தி வந்தார்கள் நம்ம படிக்கிறோம். அந்த சபையை வழிநடத்துவதற்கு மூப்பர்களையும் கண்காணிகளையும் அவர்கள் ஏற்படுத்தினது கூட நம்ம பார்க்குறோம். அவர்கள் செஞ்ச அந்த முறையின்படி நம்ம செய்யலாம். அப்போ சத்தியத்தின்படி இருக்கும் அந்த சபை, சத்தியத்தின்படி இருக்கும் அந்த வழிநடத்துதல். வாரிசு 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 அப்படியெல்லாம் தேவன் பண்ணுறதில்லை சபைக்குள்ள. ஆனால் இன்னைக்கு ஜென்ரலாக அப்படி தான் இருக்குதுங்க, வாரிசுகள் கொண்டு வந்துடுவாங்க. எதுக்காகனா ஏன்னா பின்னணி நம்மளுக்கு தெரியும் எல்லாம் மணி. ஆனால் நம்ம அதுக்கு இல்லை. நம்ம இந்த ஒரு உடன்படிக்கையின் இந்த ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு நம்ம எல்லா முயற்சிகளையும் நம்ம செய்யலாம். அப்போ எல்லாமே சத்தியத்தின்படி நம்ம செய்கிறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பொறுமையோடு கேட்டவங்களுக்கு அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதி போறாக்கா.
அன்பாங்க சகோதர சகோதரிகளே, இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை குறித்து எல்லாம் முழுசாக தெரிஞ்சிருக்கிறோம். தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டத்தை முழுசும் தன்னுடைய பிள்ளைகளாகி நமக்கு முழுசு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த மாபெரும் அந்த ரகசியத்தை தேவன் அறிவித்த நம் தேவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தை நம்ம அழைச்சிருக்காரு இல்லைங்களா, அந்த அழைப்பை நம்ம நிறைவு செய்து தரணும். அதற்காக உங்களுடைய பெயர்களை வந்து யாரால உடன்படிக்கைக்கு தயாராக இருக்கீங்களோ அவர்கள் வந்து உங்கள் பெயர்களை வந்து அறிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். 22ஆம் தேதி ஞானஸ்தான உடன்படிக்கை நடக்குது, அதனால் அதற்கு முன்பாக உங்கள் பெயர்களை வந்து அறிவித்தால் நல்லமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இன்னைக்கு பெயர் கொடுக்கணும்னு கொடுக்கலாம், தேவன் வழி நடத்துவா. இறுதி ஜபமாக சகோதரர் அற்புதராஜ் அவர்கள் ஜபிக்குமாறு அன்புடலை. அடுத்த கிளாஸ் ரெகுலராக நடக்கும், அடுத்த வாரம் வந்து 5 மணிக்கு வந்துருங்க. 5 மணிக்கு கிளாஸ் ரெகுலராக இருக்குது கிளாஸு, இது கடைசி கிளாஸ்ன்னு போயிடாதீங்க. அடுத்த வாரம் கிளாஸ் இருக்குது, 5 மணிக்கு இருக்குது, வந்துருங்களா. அது இன்னும் 2 கிளாஸ் வந்து விட்டு போயிருக்குது, அதை நிறைய அது நடக்கும் அந்த கிளாஸ். 3 உடன்படிக்கைகள், அப்புறமேட்டு 24 மூப்பர்கள், அந்த 2 கிளாஸ் இருக்கு, நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க.
ஜெபம் செய்வோம்.